கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் தெரிவிக்கிறதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம் மத்தியில புதிதாக சில சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், வேதத்தில் அநேக விதமான தலைப்புகளில சத்தியங்கள் இருக்கிறது. முறைப்படி நாம் அதை கற்றுக்கொண்டோமானால் தேவனுடைய தெய்வீக திட்டம் நமக்கு அப்போ புரிய வரும். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வேதத்தை முறைப்படி கற்பது எப்படி. ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் அநேக நூற்றாண்டுகளாக இன்னைக்கு ஜனங்களுடைய கையில் இருக்கு. அப்போ அநேக நூற்றாண்டுகளாக வேத வசனம் கையில் இருந்தாலும் கூட வேதத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு அநேகம் ஜனங்களுக்கு வாய்ப்பு இல்லை, முடியறதில்ல. அதில் குறிப்பா நம்ம பார்க்கும் போது அநேகருக்கும் வாஞ்சி இருக்கு, நல்லா கத்துக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய வசனம் இதனுடைய அர்த்தம் என்ன, அது அர்த்தம் என்ன சொல்லி கேட்கணும்னு விருப்பா இருக்கு. ஆனா அவர்கள் மனதில் தோன்றக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள், இவர்களுக்கெல்லாம் சரியான விளக்கம் சொல்றதுக்கு விளக்கம் கிடைக்கிறதில்ல. அநேக வகையில் அவங்க முயற்சி பண்றாங்க, ஆனா வந்து தங்கள் மனசுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில வந்து விளக்கங்கள் கிடைக்கிறதில்ல. நம்ம பார்க்க அநேக நூற்றாண்டுகளாக படிக்கிறாங்க வேதங்கள்ல வேதத்தை, ஆனா வந்து சரிவர புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஏன் அப்படின்னாக்கா ஏன் புரிந்து கொள்ள முடிவதில்லை. நம்ம பார்க்கும் போது வசனங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ஸ்கூல்ல போய் படிக்கிறோம், ஸ்கூல்ல போய் குழந்தைங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து விஷயங்கள் எப்படி புரிய வைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு தலைப்புகளின் கீழே பாடங்கள் கொடுத்துறாங்க. அப்ப முதலாவது பாடங்கள் இது, ரெண்டாவது இது, மூணாவது இது, நாலாவது அப்படி சொன்னாக்கா குழந்தைங்களுக்கு புரியும் அப்படின்னு அவங்க கரெக்டா டீட்டெயிலா சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. அப்ப டீச்சர் கூட என்ன பண்றாருன்னா அந்த முறைப்படியே அவர் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியுது. அது மாத்திரம் இல்ல, கொஞ்சம் பெரிய கிளாஸஸ் போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறான். அப்புறம் காலேஜ் ஸ்டடி போகும்போது அதுக்கு தனியா ரெஸ்கிரஸ் வந்து ஒரு மெத்தட் வச்சிருக்கிறான். அப்ப பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து பசங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான முறைகள் எல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க இல்லைங்களா. அப்ப நம்ம பார்க்கும் போது இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு மெத்தட் வச்சிருக்கிறாங்க. அப்ப தேவனுடைய வசனம் நம்ம பார்க்கும் போது தேவனுடைய வசனம் அவருடைய பைபிள், இது சர்வவல்ல தேவனுடைய புக்குன்னு யாரு விசுவாசிக்கிறாங்க அதுக்கு தனி நம்ம சப்ஜெக்ட் எடுக்கும். ஏன்னா வந்து தேவன் இந்த பைபிள் வந்து தேவனுடைய வசனம் சொல்லி நிரூபிக்கிறதுக்கு நம்ம ஒரு தனியா ஒரு பாடம் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா இங்க நம்ம வந்திருக்கிற எல்லாருமே ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால ஏற்கனவே அந்த விசுவாசத்துல நம்ம இருக்கிறதுனால இது தேவனுடைய புக்கு தான் அப்படின்னு சொல்லி நமக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா அவருடைய புஸ்தகத்துல உலகத்தில் இருக்கிற எல்லா படிப்பும் அதுக்குள்ள இருக்கு. நமக்கு வந்து விஞ்ஞானம் வேணுமா, விஞ்ஞானம் இருக்குது. ஹிஸ்டரி வேணுமா, இருக்குது. அது மாத்திரமில்ல, ஜியோகிராபி பூகோளம் இருக்குதா, இருக்குது. இன்னும் உபதேசங்கள் இருக்குதா அப்படின்னாக்கா உபதேசங்கள் இருக்குது. இல்ல ஒரு மெடிசின் பத்தி இருக்குதா, இருக்குது. வான ஆராய்ச்சி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமா, இருக்குது. என்ன வேணும் நமக்கு, சோ நமக்கு என்னத்தான் வேணும், என்னெல்லாம் கேள்விகள் இருக்குது, அத்தனையோ தேவனுடைய வசனத்துல இருக்குது சகோதரர்கள். ஆனா தேவன் இதுக்கு வந்து தேவன் தான் இந்த புக்கை எழுதினார் சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது அப்ப நம்மளுடைய மனசுல என்னெல்லாம் கேள்வி வருது, அல்லது என்னெல்லாம் சந்தேகம் வருது, அல்லது கவலை வருது, அல்லது குழப்பம் வருதுன்னா நம்ம யாருக்கிட்டதான் போய் கேட்கணும். அப்ப நம்மளுடைய கேள்விகள் வந்து தேவன் கிட்ட கேட்கணும். அப்ப கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கும் போது கர்த்தர் அதுக்கு விளக்கிறதுக்கு ரெடியாக்குறாரு. ஏன்னா அவர் தெரிஞ்சிருக்கிறாரு. இப்ப அநேகம் புஸ்தகங்கள் வந்து உலகத்தில் இருக்குது. இப்ப நமக்கு அந்த புக்கு மேல அல்லது வந்து அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் மேல நமக்கு வந்து ஒரு கேள்விகள் வந்து நம்ம என்ன பண்றோம், பத்து தூரம் அந்த ஆத்தர்கிட்ட நம்ம கேக்குறோம், எழுதினவர்கிட்ட, ஆசிரியர்கிட்ட சந்தேகம் இருக்குதுன்னு நம்ம கேட்கறோம். அதே போலதான் தேவனுடைய வசனம் கூட. அப்ப நமக்கு என்னெல்லாம் சந்தேகம் வந்துச்சுன்னா தேவனுடைய வசனத்துல நம்ம பார்க்கணும். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கும் போது அநேகம் அநேக விதமான உபதேசங்கள் இந்த உலகத்துல இருக்கு இல்லைங்க. இப்ப நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், ஆனா உலகத்துல கிறிஸ்தவர்களுடைய பிரிவு எவ்வளவு இருக்கு நம்ம பார்க்கணும். 750 பிரிவுகள் இருக்குது, மேஜர் 750 இருக்குது. அப்படின்னுடைய உப பிரிவுகள் இன்னும் கூட நிறைய இருக்கு. அப்போ நம்ம இன்னைக்கு பாத்துட்டு இருக்கிறோம் அங்கங்க மலைச்சிட்டு நிறைய பிரிவுகள் இருக்குதுன்னு பாருங்க. அப்போ 750 பிரிவுகள் எப்படி வந்துச்சு? அப்ப தேவனுடைய வசனத்துல ஒரே பைபிள் சார் இருக்குது, ஒரே கர்த்தர் இயேசு சார் இருக்கிறாரு, ஆனா பிரிவுகள் மட்டும் எவ்வளவு இருக்குது? 750 இருக்கு. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப 750 விதமான விசுவாசம் இருக்குதுங்கிறது நமக்கு புரியுது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சபைக்காரர் இன்னொரு சபைக்காரர் முகத்துல என்ன பண்றது பாக்குறது. அப்ப இவங்க ரொம்ப க்ளோஸா கூட பழகிக்கிறது, அவங்கவுங்க ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ள இருக்கிறாங்க. நம்ம நமக்கு தெரிந்தபடி வேதத்துல எவ்வளவு விசுவாசம் இருக்குது இல்லீங்களா? அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. வேதத்துல எவ்வளவு விசுவாசம் இருக்குது நம்ம பார்க்கும் போது, அடுத்த வசனம் நீங்க படிங்க, எபேசியர் 4:3 படிக்கணும்.
சமாதானத்தினால் ஆவியின் பொறுமையை காத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைத்தது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும்
பாத்தீங்களா எவ்வளவு இருக்குதுங்க? ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், அப்புறம் ஒரே ஞானஸ்தானம், அப்புறம்
எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும்
பாத்தீங்களா? எல்லாருக்கும் ஒரே தேவன் பிதா இருக்கிறாரு. அப்ப நம்ம பார்க்கும்போது ஒரே விசுவாசம் இருக்குது. அப்ப தேவனுடைய வசனத்துல விசுவாசம் அப்படின்னாக்க என்ன? நம்ம நம்பிட்டு இருக்கிறோம், என்னத்தான் நம்பிட்டு இருக்கிறோம் அதுதான் நம்மளுடைய விசுவாசம். அப்ப அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு மனுஷனுமே உலகத்துல வாழ முடியாது, கரெக்டா இல்லை? அப்ப நம்ம காலையில இருந்துருச்சா சாயங்காலத்துக்குள்ள இதெல்லாம் நம்ம பண்ணிடலாம், ஒரு முயற்சி இருக்குது. இங்க நம்ம பஸ் ஏறினா அந்த ஊருக்கு போய் நம்ம இறங்கிடலாம், எல்லாம் நம்பிக்கையில தான் ஓடிடுச்சு. நம்மளுடைய பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போட்டு வச்சாக்கா நமக்கு அது பாதுகாப்பா இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது நம்பிக்கையில தான் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கு. அப்ப நம்பிக்கை இல்லாதவங்க இது நம்ம பார்க்கும் போது அது நம்பிக்கை இல்லைனாக்கா அது. அப்போ விசுவாசம் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்குள்ள இருக்குது, ஆனா அந்த விசுவாசம் உண்மையா இருக்கணும். அதுதான் நம்ம என்னதான் நம்பிட்டு இருக்கிறோம் அது உண்மையா இருக்கணும். அது ஒருவேளை பொய்யா இருந்துச்சுனாக்கா இப்ப நம்ம நினைக்கிறது நடக்கல, நம்ம எதிர்பார்க்கறது நடக்கல அப்படின்னா எப்படி இருக்குது நம்ம மனசு? ரொம்ப கவலையா இருக்கு. இப்ப சில பேர் பிசினஸ்ல இவ்வளவு பணம் போடலாம், அப்ப இந்த மாதிரி நம்ம பிசினஸ் பண்ணிடலாம், அப்புறம் இவ்வளவு சம்பாதிச்சிடலாம் சொல்லி எதிர்பார்க்கிறாங்க, ஆனா அது நினைச்சது நடக்கல. அப்ப என்ன அவர் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப முகத்தை சோகமா வச்சுக்கிறாரு, வீட்டுல வந்து ஒய்ஃப் கூட குழந்தை கூட எல்லாம் தகராறு பண்றாரு, அல்லது வந்து புடிச்சு வந்துடுறாரு வீட்டுக்கு, அப்ப ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம நம்புறது நடத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப தேவனுடைய வசனத்துல நம்ம பார்க்கும் போது நாம நம்பிட்டு இருக்கிறது கண்டிப்பா நடக்கணும், அதன் மேல வைக்கிறதா விசுவாசம். அது பைபிள் எப்படி சொல்றதுன்னா மதா பரிசுத்தமான விசுவாசமா இருக்குது. அது நீங்க ஒரு வசனம் படிங்க, யூதா 20 வசனம்.
நீங்களும் புரியவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குரிய ஜெபம் பண்ணுங்க.
பாத்தீங்களா? அப்ப பைபிள்ல விசுவாசத்துக்கு பேர் என்ன கொடுத்துருக்குன்னா மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம், த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் சொல்றாரு. அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசம்னா நம்ம நம்பிட்டு இருக்கிறது என்ன நடக்கணும். அப்ப கர்த்தர் இயேசு வந்து இந்த விசுவாசம் பத்தி, அல்லது விசுவாசம்னாக்கா நம்ம நம்பிட்டு இருக்கிறது உண்மைனாக்கா அதுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன கொடுக்கலன்னா சத்தியம் இல்லைங்க. நம்ம நம்பிட்டு இருக்கிறது உண்மையா நடக்கணும்னா அதுக்கு பேர் என்ன? நம்ம நம்புறது சத்தியமா இருக்கும் இல்லைங்களா? அதுதானே முக்கியம், ரொம்ப முக்கியம். இப்ப நாளை காலையில சூரியன் வருமானத்தில் கேட்டாக்கா எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இல்ல நாளைக்கு காலையில வந்து வரட்டும் நான் பாக்குறேன் அப்புறம் நான் சொல்றேன் சொல்லுவாங்க? சொல்ல மாட்டேன். ஆனா சில விஷயங்கள் உண்மையா நடக்கும் நம்ம நம்புறது, ஆனா சில விஷயங்கள் என்ன இருக்குல்ல நம்ம நினைக்கிறது நடக்கிறது இல்ல. இப்ப நம்ம பஸ் ஏறோம் அங்க போய் இறங்கிடுவாங்கிறது நம்ம உறுதியா சொல்ல முடியாது, ஆனா ஒரு சூரியனோ அல்லது வந்து ஒரு சந்திரனோ வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது வரும். அதுதான் விசுவாசம். அப்ப நம்முடைய கர்த்தர் வந்து இந்த விசுவாசம் மகாபுருஷ்டமான விசுவாசத்துக்கு பேர் கொடுத்திருக்கிறாரு. அதுதான் யோவான் சுவிசேஷம் 17:17 ரொம்ப தெளிவா சொல்றாரு.
உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் சத்தியம்.
பாத்தீங்களா? உங்களுடைய வசனமே சத்தியம். அப்போ அது பைபிள் தான் நமக்கு தெரியுமே, பைபிள் வசனங்கள் தான் நம்ம படிக்கிறோமே, அப்ப அதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாமா? நம்ம பார்க்கும் போது இப்ப பைபிள் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா ஒரு 4 அதிகாரம் படிச்சுட்டு போயிட்டா அது ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அல்லது நீங்களே ஒரு ஒரு தொடர்ச்சியா ஒரு 10 அதிகாரம் படிச்சீங்கன்னா, அல்லது மற்றவங்களுக்கு படிச்சு காமிச்சீங்கன்னா அதுல என்ன பிரயோஜனம் இருக்குது இல்லைங்களா? அப்ப உங்களுடைய வசனமே சத்தியம் சொன்னாக்கா உங்களுடைய உபதேசமே சத்தியம், தேவனுடைய உபதேசமே சத்தியம். ஒவ்வொரு தலைப்புலையும் நம்ம உண்மை பொருள் கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு தலைப்புலையும் உண்மையான சத்தியம் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் வந்து சத்தியம் நம்ம பாக்குறோம். அப்ப தேவனுடைய வசனத்துல இருக்குது எல்லா விஷயங்களும், நமக்கு என்னெல்லாம் கேள்வி வருது, அத்தனைக்கும் தேவன் வந்து விடைய வச்சுட்டு நம்மளுக்கு என்ன கேள்வி வேணாலும் கேது. ஆனா ஒருவேளை நமக்கு தெரியாம இருக்கும் அவ்வளவுதான். ஆனா தேவனுடைய வசனத்துல ஏ பதிலே இல்லாம போறதுக்கு வாய்ப்பே இல்ல நம்ம பார்க்க. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அப்ப வேதத்தை முறைப்படி கற்பதே. இப்ப அநேகர் வந்து எப்படி ட்ரை பண்றாங்க, எப்படி முயற்சி பண்றாங்கன்னாக்கா ஆதியாகமம் அதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா. நிறைய பேர் வந்து ஆதியாகமம்ல இருந்து ஆரம்பிச்சு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த உலகத்துல 100 வயசு படிச்சவங்க இருக்கிறாங்களா அப்படின்னாக்கா இருக்கிறாங்க. 100 வயசு படிச்சவங்க இருக்கிறாங்க, 10 வயசு அல்லது 20 வயசு படிச்சவங்க இருக்கிறாங்களா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க 10 வயசுலேருந்து 16 டைம் படிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இப்ப நம்ம கூட ரீசெண்டா ஒரு கிளாஸ் நம்ம போயிருக்கும் போது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் 10 வயசு நான் படிச்சிருக்கேன் சொல்றேன். அப்புறம் சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒன்னும் புரியுறதுல 10 வயசு 20 வயசு படிச்சாலும் கூட புரியல. அப்போ என்ன பண்றா, புதிய ஏற்பாடுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சரி புதிய ஏற்பாடு முடிக்கலாம், அப்புறம் பழைய ஏற்பாடு வரலாம். இதெல்லாம் சுத்த மனசுல தான் செய்யறாங்க, ஒரு வாஞ்சல தான் செய்யறாங்க. அதாவது பைபிள் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். அப்ப என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு புதிய ஏற்பாடு மட்டும் சில பேர் படிக்கிறாங்க, சில பேர் பழைய ஏற்பாடு படிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பைபிள் எல்லாம் ஸ்கூல்ல கொண்டு வந்து கொடுக்குறாங்களே, என்ன பண்றாங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கொடுக்கறது இல்ல, என்ன மட்டும் கொடுத்துறாங்க, புதிய ஏற்பாடு மட்டும் பழைய ஏற்பாடு கட்டு. அப்ப நம்ம பார்க்கும்போது இங்க சில பேர் அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்றது நம்ம பார்க்க. அப்ப தேவனுடைய வசனம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப 20 வருஷம் 25 வருஷம் சர்வீஸ் இருக்கும் பைபிள் கிறிஸ்தவர்களா இருக்கு, எத்தனை வருஷம், 20 வருஷம் 25 வருஷம் இருக்கும். ஆனா ஒரு சின்ன கேள்வி கேட்டா அவ்வளவுதான், ஒன்னா பயம் வரும் அல்லது வந்து கை கால் நடுக்கம் வரும் அல்லது வந்து கேள்வி கேட்கறவங்க மேல கோபம் வரும், பதில் சொல்றதுக்கு மனசு வராது. ஏன்னா விஷயம் அவங்களுக்கே தெரியல, அதனால சொல்ல முடியல. அப்ப கோபம் வரும், அதிகமா நீ கேள்வி கேட்கக்கூடாது, தேவன் கிட்ட நீ ஜாஸ்தி நீ கேள்வி கேட்டா கேட்கக்கூடாது, அல்லது ஊழியக்காரர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, கேள்விய நீங்க கேட்கக்கூடாது. உங்க நம்ம அந்த கேள்வி எல்லாம் நம்மளுடைய தலைக்கு மேல இருக்குது நினைக்கிறேன். ஆனா இந்த புக் எழுதுனாரு நம்முடைய கர்த்தர் சரிங்களா, கடவுள் எழுதினாரு, தேவன் எழுதினாரு. அவரு என்ன சொல்றாரு, கேள்விகள் கேட்கலாமா, அவர் சொல்றாரு எப்படி என்கரேஜ் பண்றாரு நீங்க பாருங்க. ஏசாயா 1:18 இல்ல ஏசாயா 1:18 என்ன சொல்றாரு, வழக்காடுவோம் வாருங்கள் சொல்றாரு இல்லீங்களா. அப்போ வழக்காடுவோம் வாருங்கள் என்ன ஆர்குமெண்ட் இல்ல, அது ஆங்கிலத்தில் தான் ரொம்ப கரெக்ட் மீனிங் வருது, லேட்டஸ்ட் ரீசன் டுகெதர் வருது. அப்ப வாங்க நம்ம ஆராய்ச்சி செய்து பாக்கலாம், உங்களுக்கு என்னதான் கேள்வி இருக்குது நீங்க எடுத்துட்டு வாங்க. இன்னொரு வசனம் கூட நம்ம அதுக்கு பார்க்கும் போது அது வந்து ஏசாயா 41:21 உங்களுடைய வழக்கை நீங்கள் கொண்டு
வாருங்க,
உங்களுடைய பலமான ஸ்ட்ராங் க்வெஸ்சன்ஸ் நீங்க எடுத்துட்டு வாங்க. என்ன க்வெஸ்சன் பரவாயில்ல நீங்க எடுத்துட்டு வாங்க, நம்ம பேசுறோம், நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், விஷயங்களை புரிய வைக்கலாம். இன்னொரு வசனம் கூட எரேமியா 31:3 33:3 என்ன சொல்றாங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் என்ன பண்றேன், உங்களுக்கு எட்டாததும் நீ அறியாததுமான பெரிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அப்ப பைபிள்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அப்ப என்னதான் போனோம், பைபிள் தான் பார்க்கணும். அப்போ நம்ம சத்தியம் படிக்கும் போது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஒரு பதில் கிடைக்குது அல்லது யாராவது ஒரு பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வசனத்தில் இருக்கணும், அது நம்ம செக் பண்ணணும். நம்ம பைபிள்ல செக் பண்ணாம நம்ம அவங்க சொல்றதை நம்ம கேட்டோம்னா ஒருவேளை நம்ம தப்பாயிடுவோம், கரெக்டா இல்லைங்க. இன்னும் நம்ம பார்க்கும் போது இப்போ நகையெல்லாம் வாங்குறாங்க, பொண்ணு வாங்குறாங்க, தங்க நகை வாங்கும் போது என்ன பண்றாங்க, பேங்க்ல கொண்டு நம்ம அடமானம் வைக்கும்போது நம்மள ஏமாத்திடுறாங்க கடற்கரை. ஆனா நம்ம கொண்டு போய் வைக்கும்போது அவங்களை ஏமாற்ற முடியுமா, என்ன பண்றாங்க, ஒரு கருப்பு ஒரு கல் வச்சு உரைச்சு பாக்குறாங்க, இது உண்மையானதா அல்லது வந்து போலியா பாக்குறாங்க, எவ்வளவு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கூட நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி அநேக உபதேசம் விசுவாசங்கள் என்ன ஆகுதுன்னா நமக்கு நிறைய பேர் பதில் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, ஒரு மிஸ்டேக் செக் பண்ணி பாக்குறது இல்ல, அவங்க சொல்றது வசனத்துல இருக்குதா, இருக்குது எப்படி இருக்குது, எத்தனை வசனம் இருக்குது, எப்படி அவங்க விளக்குறாங்க, உண்மைத்தானா, நம்ம யோசனை பண்றது இல்ல. பொதுவா இன்னைக்கு வந்து என்ன நடந்துருக்குன்னா பைபிள் எடுத்து போய் நெஞ்சில் வச்சுட்டு நம்ம பேச ஆரம்பிச்சுட்டாக்கா ஜனங்க எப்படி நம்பிடுறாங்கன்னா பைபிள் இருந்து இவர் பேசுறாரு நம்பிடுறாங்க. ஆனா பைபிள் வெளியதா இருக்குது, பைபிளுக்குள்ள இருந்து நான் பேசுறேன்னா பாக்குறது இல்ல ஜனங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஜனங்கள் அப்படியே உட்காந்துறாங்க, அப்போ என்ன சொன்னாலும் கேக்குறாங்க உட்காந்து. அப்ப இதெல்லாம் வந்து எப்படி இது தேவனுடைய திட்டத்துல இப்படி எல்லாம் இருக்குதா? யாராவது குறிப்பிட்ட ஜனங்களுக்கு தான் இதுக்கு நியமிச்சிருக்காரா? யாராவது குறிப்பிட்ட ஜனங்கள் தான் இதுக்கு வந்து போதனை செய்யணுமா, உபதேசம் பண்ணுமா அப்படின்னாக்கா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சோ இந்த ஒரு வாய்ப்பு இந்த தேவனுடைய வசனம் சொல்றதுக்கு யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் படிக்கலாம். நல்லா தரவாயிட்டாக்கா தேவனுடைய வசனத்தை மத்தவங்களுக்கு கண்டிப்பா சொல்ல முடியும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இந்த அநேக குழப்பங்கள் பிரிவுதல்கள் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விசுவாசம் இருக்குது. இப்ப உதாரணம் நம்ம சொன்னாக்கா, இப்ப ஞானஸ்நானம் எப்படி இருக்கு? ஞானஸ்நானம் வந்து ஒரு சில சொல்றாங்க தலையில தெளிச்சுட்டா போதும் சொல்றாங்க. அப்ப சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல ஐயோ அதெல்லாம் தப்பு, என்ன பண்ணும், மூழ்கிட்டா வரணும். சில பேர் சொல்றாங்க இல்ல பெரியவங்க வேண்டா, குழந்தைகளுக்கு கூட என்ன பண்ணலாம், ஞானஸ்நானம் கொடுத்துடலாம், தண்ணி எடுத்தா அப்படி தலைமையில வச்சா போதும், ரொம்ப ஒன்னும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க இல்ல கண்டிப்பா என்ன பண்ணும், மூழ்கி எடுக்கணும். சில பேர் சொல்றாங்க ஜபம் எப்படி பண்ணணும், அப்ப என்ன பண்றாங்க ஜபம், சில பேர் காலையில சாயங்காலம் மத்தியானம் பண்றாங்க, சில பேர் வந்து என்ன பண்ண காலையில ஆரம்பிச்சா சாயங்காலம் வரைக்கும் பண்றாங்க, சில பேர் என்ன பண்றாங்க இல்ல அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஃபுல் நைட் நம்ம பண்ணணும். சோ இன்னைக்கு ராத்திரி தொடங்கி நாளைக்கு ராத்திரி சரி ஒரே ஆள் பேச முடியாது, மாறி மாறி நம்ம ஜபம் பண்ணோம், அப்ப மாறி மாறி ஜபம் பண்றாங்க. இனி இன்னும் நம்ம பார்க்கும்போது அநேக உபதேசங்கள் நம்ம பார்க்க, அப்ப அதெல்லாம் எப்படி, அப்ப எதுக்கா உண்மை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப தேவனுடைய வசனத்துல நம்ம தேடி வாசிக்கணும். அதுக்கு வசனம் ஏசாயா 34:16 நம்ம பார்க்கணும்.
அங்கே காட்டிலும்
34:16 என்ன பண்ணுமா, கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிக்கணும். அப்புறம் ஒன்றும் குறைவு இருக்காது, ஒண்ணுமே ஜோடி இல்லாம இருக்காது. ஜோடி என்னங்க, ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு பதில் இருக்கும். அப்ப பைபிள்ல ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா நமக்கு டிக்ஷனரி எதுதான், பைபிள் தான் பாவம். என்ன இடையில கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டம் இருக்கு அதை கண்டுபிடிக்கிறது. அப்ப யாராவது வந்து தெரிஞ்சவங்க என்ன பண்ணும், அதுக்கு உதவி செய்யும் போது அது உண்மையா பொய்யா நம்ம செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சோ இந்த இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது அவருடைய வசனத்துல ஒன்றுமே குறைவு இருக்காது. அப்புறம் தொடர்ந்து அவருடைய வாயுதை சொல்லிட்டு அவருடைய ஆவிகளை சேர்க்கும் நம்ம பாக்குறோம். அப்ப அவருடைய வாயுவிகளை அவருடைய ஆவிகளை சேர்க்கும் அப்படின்னா, அப்ப தேவனுடைய வசனம் புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பரிசுத்த ஆவி வேணும், தேவனுடைய பரிசுத்த ஆவி வேணும். தேவனுடைய பரிசுத்த ஆவி இல்லாம என்ன பண்ண முடியாது, தேவனுடைய வசனங்களை புரியவே புரியாது. எப்படி இது பரிசுத்தாவி கிடைக்குமா, வந்தோடனே வந்த அன்னைக்கே பரிசுத்தாவி கிடைக்குமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசை என்ன பண்ணும், பரிசுத்தாவி அப்படியே வந்து நம்ம இறங்கணும், நம்ம நிறைய பேசணும், நிறைய சொல்லணும் அப்படியெல்லாம் ஆசை இருக்கு. ஆனா இது தேவனுடைய வசனம் புரிஞ்சுக்கணும்னா அது கூட ஆவி வேணும். அப்ப எப்படி அந்த ஆவினா உங்களுக்கு தெரியும், அது ஒரு கொஞ்ச அளவுல தேவன் கொடுக்குறாரு, ஒரு சிறிய அளவில். அப்பதான் இந்த விஷயமே ஓபன் ஆகும் மைண்டுக்கு, இல்லைன்னா சுத்தமா ஓபன் ஆகாது. விஷயமே புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு கூட வராது, கேட்கறதுக்கு கூட மனசு இருக்காது. அப்போ நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு புதுசா வந்திருக்கீங்கனாக்கா இது உங்களால வந்தது இல்ல, நீங்க தேவன்கிட்ட கேட்டிருக்கிறீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு. அப்ப நீங்க தேவன்கிட்ட உங்களுடைய ஜெபத்துல கேட்டிருக்கிறீங்க. அப்ப அவர் என்ன பண்ணார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி இருக்காரு, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அப்ப நம்ம உங்களை முன்னி பார்த்தது இல்ல, நீங்களும் நம்மளை முன்னி பார்த்தது இல்ல, அது மட்டும் இல்ல நம்ம சந்திச்சது கூட இல்ல, இந்த மாதிரி சந்திப்போம் நினைச்சு கூட பாக்குறது இல்ல. இது எப்படி ஒரு லிங்க் ஆயிட்டு இருக்குது அவ்வளவு. அப்ப கேளுங்கள் என்ன பண்ணுவேன் கொடுக்குறேன், தட்டுங்கள் திருக்கப்படும் சொன்னார். அப்ப சத்தியம் யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்குது அவங்க கேட்டா அதுக்கு கர்த்தர் ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணிடுவார், அந்த அவங்க அவங்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார். நம்ம இப்போ நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி தான் தேவையா, அல்லது வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம மேல இறங்கினா இந்த விஷயங்கள் எல்லாம் புரியாதா கேக்குறாங்க. அப்ப இந்த பைபிள் ஸ்டடி கண்டிப்பா வேணுமா, தொடர் வேத பாடங்கள் வேணுமா, கண்டினியூஸா படிக்கணுமா கேக்குறாங்க. ஆனா நம்ம பாக்குற தேவனுடைய வசனத்துல கண்டிப்பா படிக்கணும். ஒரு வசனம் நம்ம படிக்கலாம், 1 Timothy 2:3
தொடர்ந்து
எது நன்மைக்கு எது தேவனுக்கு நன்மையும் பிரியமா
இருக்குதுன்னா
எல்லா மனுஷனும் என்ன ஆகணும், எல்லா மனுஷனும்னா யாரு, கிறிஸ்தவர்கள் மட்டுமா இல்லைங்களா, எல்லா மனுஷனும் யாரு, உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருமே எல்லா மனுஷரும் ரசிக்க பண்ணோம். அப்புறம் பாத்தீங்களா சத்தியத்துக்கு அறிகிற அறிவுக்கு வரணும்
ஜனங்க,
தேவருடைய சித்தமா ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கு, எல்லா மனுஷரும் ரசிக்க பண்ணும். அப்புறம் என்ன வரும், சத்தியத்தினுடைய அறிவுக்கு அவங்க வரணும். அப்ப சத்தியத்தினுடைய அறிவுக்கு வரணும்னு என்ன பண்ணும், கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும், கண்டிப்பா படிக்கணும். அது ஒரு ஒரு கட்டம் வருது, ஒரு காலம் வருது. இன்னைக்கு வந்து ஜனங்கள் இன்னைக்கு நம்மள எப்படி வந்துட்டு இருக்கிறீங்க, வாலண்டரி வந்துட்டு தானே நம்மளுக்கு விருப்பத்துல வந்துட்டு. ஆனா ஒரு காலம் வருது, அப்ப உலகத்துல மனுஷனா பொண்ண எல்லா ஜனங்களும் இந்த சத்தியம் கண்டிப்பா கேட்கணும். ஒரு காலம் வருது, அது எப்படின்னாக்கா தாங்களாவே போர்ஸ் பண்றதே இல்லை. தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவர் என்ன பண்றது இல்ல, யாரையுமே போர்ஸ் பண்றது இல்ல. அப்போ நம்ம பார்க்கும் போது ஜனங்களாகவே திரும்பி வரணும், சத்தியத்துக்குள்ள வரணும் அப்படிங்கறது தேவனுடைய சித்தம். இன்னைக்கு நம்ம நிறைய முயற்சி பண்றோம், நிறைய பேர்த்துக்கிட்ட போய் பேசுறோம் இல்லைங்களா. ஆனா என்ன இருக்குல்ல, காதல்ல கூட சொரணியெல்லாம் வைக்கிறோம் நம்ம, ஆனா கூட உள்ள போறது இல்ல விஷயங்கள். அப்ப நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, அல்லது நிறைய பேர் வந்து யோசிக்கிறது இல்ல, அல்லது வந்து இவங்க யாரோ என்னமோ சொல்லி திடீர்னு ஒரு முடிவு கட்டிடுறாங்க, இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அதான் கர்த்தர் சொல்றாரு என்ன மெத்தட் யூஸ் பண்றாருன்னா, யாரையும் போர்ஸ் பண்றது இல்ல. கர்த்தருடைய மெத்தட் என்ன தெரியுங்களா, காதுள்ளவன் காது இருந்தா கேட்டு. அப்ப காதுள்ளவன் கேட்க கடவன் மெத்தட் தான் இப்ப போயிட்டு இருக்கு. அப்ப யாருக்கெல்லாம் இந்த சத்தம் அவங்க உள்ளத்துல போய் தட்டுது, அவங்க வருவாங்க. அவங்க கண்டிப்பா தேவனுடைய சத்தியம் தேடி அவங்க வருவாங்க நம்ம பார்க்க. அப்ப தேவனுடைய வசனத்துல நிறைய தலைப்புகள் இருக்குது, நம்ம படிக்கணும். இப்ப உதாரணம் நம்ம பார்க்கும்போது, இப்ப மனுஷனுடைய ஆத்மா என்ன, மனுஷனுடைய ஆத்மா எங்க போகுது, மனுஷனையும் இல்லைங்களா, உலகத்தின் பரலகம் போகுது இல்ல நரகம் போகுதா இல்ல எங்க போகுது நம்ம பார்க்கணும். அப்புறம் வந்து நரகம் இருக்குது, நரகம் பத்தி என்ன சொல்லுது தேவனுடைய வசனம், நம்ம பார்க்கணும். அப்புறம் மூணு வழிகள் இருக்கு, மூன்று வழிகள் இருக்கு, நெருக்கமான வழி, இடுக்கமான வழி, பெரும் பாதியான வழி இருக்குது தேவனுடைய வசனத்துல. அப்புறம் வந்து இன்னும் நம்ம பார்க்கும்போது சிலுவையின் உபதேசம் இருக்குது, இயேசு கல்வாரி சிலுவையில ஒரே மனுஷன் உலகத்தின் இரட்சகராயிட்டாரு இல்லைங்களா. ஒரே மனுஷன் எப்படி உலக இத்தனை கோடி ஜனங்களுக்கு இரட்சகராக முடியும், ஒரு மனுஷன் ஒரு மனுஷனு கொடுக்கலாம் தன்னுடைய ஜீவன், ஒரே மனுஷனும் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு எப்படி ஜீவன் கொடுக்க முடியும். சரி அப்படித்தான் கொடுத்தாலும் கூட கர்த்தர் வந்துட்டு போய் 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் உலகத்தின் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு இல்ல, ஒரு விமோசனமே இல்ல, நம்மளுக்குள்ள கேள்வி வருது. அப்ப இத பத்தி நம்ம தேவனுடைய வசனத்துல என்ன இருக்குது, இருக்குது விஷயத்துக்கு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல மூன்று உலகங்கள் பத்தி இருக்குதா நம்ம படிக்கணும், மூன்று உலகங்கள் பத்தி ரொம்ப தெளிவா நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னும் நம்ம பார்க்கும் போது இன்னைக்கு உலகத்தில் இருக்குது திருத்திவம் உபதேசம், பிதா குமாரன் பரிசுத்தாவி, இது பத்தி நம்ம டீடைல் ஸ்டடி பண்ணிருக்கிறோமா, தேவனுடைய வசனத்துல கரெக்டா இருக்குதா நம்ம நம்பிட்டு இருக்கிறது பார்க்கணும். அது மேல நம்ம வெக்கிறதா மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசமா இருக்கும். அப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவி பத்தி தெளிவான ஆராய்ச்சி நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, அந்தி கிறிஸ்தலை 666 இதெல்லாம் என்ன 666 எல்லாரும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப கம்ப்யூட்டர்ல என்ன WWW இதுதான் வந்து 666. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கால்குலேட்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் கம்ப்யூட்டர் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப சில பேர் சொன்னா அந்த கிட்ட ஒரு ஆளே வருவா, அவனுக்கு என்ன இருக்கும், ரெண்டு கொம்பு இருக்கும், கையில ஸ்டீலு பேடோட வருவாரு, எல்லாத்து கையில என்ன போடுவாரு 666 போடுவாரு. அப்ப இப்படி எல்லாம் வந்து விசுவாசங்கள் இருக்குது. இதெல்லாம் என்ன விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த கிறிஸ்து பத்தி நம்ம படிக்கணும்னா மூணு கிளாஸ் இருக்கு, மூன்று வகுப்புகள் நம்ம படிக்கணும், அப்பதான் தெளிவா அதை பத்தி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை பத்தி இருக்கு பைபிள் இல்லை, எல்லாருமே என்ன பண்றோம், இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகைக்காக காத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா மேகங்கள் மேல வராரு அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, உடனே மழைக்காலம் மேகம் மனுஷனாக உடனே எல்லாம் மேல பாக்கலாம். அப்ப மேகம் வந்துட்டும் போயிட்டு தான் இருக்குது, ஆனா கட்டர் வர்ற மாதிரி கிராமம். அப்புறம் இன்னும் எக்கால சத்தம் கூட வருவாரு அப்படின்னு. அப்ப எப்படி இருக்கும், பயங்கரமா மேல இருந்து பயங்கரமா ஊதிச்சு காதல்லாம் புக்கிற அளவுக்கு உலகத்தின் ஜனங்களுக்கு அவர் வருவாரு. அப்ப உலகத்தின் கண்கள் யாவும் அவரை காணும் அப்படிங்கும் போது என்னங்களா, உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுமே கத்திர பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம், அப்போ பெரிய உருவமா காமிக்கிறாரா கத்திர எல்லாரும் பாக்குற மாதிரி. இப்போ அமெரிக்கா தேசத்துக்காரங்களுக்கு இந்தியா பார்க்க முடியும், இப்போ பார்க்க முடியாது இல்லைங்களா. ஒரு வேலை வந்து பாக்கணும்னா என்ன பண்ணும், இப்ப கொஞ்சம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆகி டிவி வேலை பார்த்துக்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப கர்த்தர் வந்து ஒரே டைம்ல எல்லா ஜனங்களும் பாக்கணும்னா, அப்ப கர்த்தருக்கு தனியா ஏதாவது ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பட்டங்கடங்க எடுத்து அப்படி அனுபவம் எல்லா ஜனங்களும் பாக்குற மாதிரி காமிக்கிறதுனா ஜனங்களே என்ன ஆயிடுவாங்க, பயந்து அலறிடுவாங்க. பசங்க கொஞ்சம் பண்ணீங்க வெளிப்படுத்தல் ஒண்ணு ஏல்ல அவரை குத்தினவர்களும் என்ன பண்ணுவாங்க, அவரை காண்பார்கள். அப்புறம் அப்போ இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகை வரணும்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டு ஜனங்க எல்லாரும் புலம்புறாங்க, பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. இது என்ன, அப்ப இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகை ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரது இல்லையா. அப்ப எல்லாம் பாத்துட்டு புலம்புறாங்க, கண்கள் யாவும் காணும், குத்தினவர்களும் பார்ப்பாங்க, சகல கோத்திரத்தாரும் அவரை கண்டு புலம்புவார்கள், புலம்புவார்கள், எல்லாருமே வந்து அழுவாங்க. இதெல்லாம் இருக்குது. அப்ப இன்னொரு இடத்துல பார்க்கும்போது திருடனே போல அவர் வருவார் ரகசியமா, மேகத்தின் மேல அல்லது வந்து மின்னல் மாதிரி அல்லது ஆடவாரத்தோட அவர் வராருனா ஜனங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா திருடன் போல வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வசனத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாட இருக்கிறது நல்லா தெரியுது இல்லைங்களா? இங்க ஒண்ணு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் படிச்சா வேற மாதிரி தெரியுது, இன்னொரு பக்கம் படிச்சா வேற மாதிரி தெரியுது. அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு இருக்குது. அப்போ பைபிள் ஸ்டடியில ரெண்டு டைப் ஆஃப் பைபிள் ஸ்டடி, ரெண்டு டைப் ரெண்டு முறை இருக்கு. என்ன முறை நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய வசனத்துக்கு தான் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஏசாயா 28:10 மைக்ல பண்ணி ரசிக்கிற நீங்க அப்ப ரெக்கார்ட் ஆகும்ல மைக்ல. பிரதர், கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பாத்தீங்களா? அப்ப வந்து ஒரு வகையான பைபிள் ஸ்டடி இது. எப்படின்னாக்கா நல்ல விஷயங்களை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறது. கற்பனையின் மேல் கற்பனை இருக்குது அப்படின்னு என்ன, உபதேசத்தின் மேல உபதேசம். இப்ப இந்த ஹால் கட்டி இருக்கிறாங்க, இப்போ ஹால் கட்டும் போது என்ன பண்ண, செங்கல் மேல செங்கல் வச்சு கட்டுறாங்க. கரெக்டா ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க அவங்க கட்டுறது. சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி கண்ணப்பனு கட்ட முடியாது. அப்ப கரெக்டா வச்சுக்கணும். அந்த மாதிரி தேவனுடைய வசனத்துல விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னா எப்படி இருக்கணும், வீடு கட்டுற மாதிரி. அப்ப முதல்ல இந்த இடம் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அஸ்திபாரம் போடுவோம். அஸ்திபாரம் ஸ்ட்ராங் இல்ல, மேல் மாதிரி எடுக்க எடுக்க பண்ணிக்கலாம். அதாவது 1வது ஃப்ளோர் 2வது ஃப்ளோர் கட்டினா தகுந்த இருக்கும், நிச்சயமா நிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. அப்ப அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கு. அந்த அஸ்திபாரத்தின் மேல எவ்வளவு பில்டிங் கட்டாலும் நிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். அப்ப இந்த அஸ்திபாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கணும்னா கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இருக்கும், தேவனுடைய வசனத்துல அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் தான் இருக்கும். எல்லாம் என்ன ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம பார்க்க இது வந்து முன்னுக்கு போறக்கூடிய ஒரு ஸ்டடி, பைபிள் ஸ்டடி. இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கும்போது எக்கச்சக்கமான பைபிள் ஸ்டடி நடத்துறாங்க. ஆனா முன்னுக்கு போற ஸ்டடியா அப்படின்னாக்கா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. 20-25 வருஷம் சர்வீஸ் காரங்களுக்கு போய் ஒரு கேள்வி கேட்டா என்ன இருக்கு அவங்களுக்கு தெரியாது, சாரி சொல்லுவாங்க. அப்போ கேள்வி கேட்டா அடுத்த நாள் வந்து அவர் பார்த்தாலே ஒழிச்சிருவாங்க. இவர் ஏதாவது கேள்வி கேட்டா என்ன பண்றது, அவர் பார்த்த சர்வீஸ் 30 வருஷம். நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. இன்னொரு விதமான பைபிள் ஸ்டடி பத்தி அங்க அதே வசனத்துல, அதே 13வது வசனத்துல நீங்க படி, அவர்கள் பின்னிட்டு விழுந்து நொறுங்கு படிக்கும், சிக்குண்டு பிடிபடும் படிக்கும்.
கற்புடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனை கற்பனையும், கற்பனை கற்பனையும், பிரமாணத்தின் பிரமாணம், பிரமாணத்தின் பிரமாணம். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்
அது கூட எப்படிதான் இருக்குது வசனங்கள், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இருக்குது. சிக்குண்டு பிடிப்படும் படிக்கும், நொறுங்குண்டு பின்னட்டி விழுது. இது வந்து ரிவர்ஸ் டைப் ஆஃப் பைபிள் ஸ்டடி, ரிவர்ஸ் டைப். இன்னொன்னு நம்ம முதல்ல பார்த்தது என்னன்னா முன்னுக்கு போறது, அப்படியே செங்கல் மாதிரி கட்டி 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 மேல வர்றது பில்டிங். ஆனா இது என்ன இருக்குது, ரிவர்ஸ் போறது. இது கூட பைபிள் ஸ்டடி தான், நிறைய வசனங்கள்ல ஒரு 100 வசனம் ஒரே டைம்ல சொல்றது, அது ஒரு 50 வசனங்கள் ஒரே வசனம் மலையா பொழியுது. அப்ப என்ன வசனங்களுக்கு அது ஒரு எந்த வகையிலேயே பயன் கொடுக்கறது இல்ல. அது மாத்திரம் இல்ல, 10 வருஷம் 20 வருஷம் படிச்சவங்ககிட்ட போய் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் ஒரு கேள்வி கேட்டா அவங்க வந்து முடிக்கிறாங்க. இப்ப உதாரணம் நம்ம பார்க்கும்போது, இப்ப 1வது நாள் தேவன் என்ன படிச்சிட்டாரு, வெளிச்சம் உண்டாக்கிட்டாரு இல்லைங்களா? அப்ப 1வது நாள் முடிக்கும் போது எப்படி சொல்றாரு, சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி. ஆனா சூரியன் சந்திரன் எப்ப படிச்சிட்டாரு, 4வது நாள் இல்லைங்களா? அப்போ பகல் இரவு கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும், சூரியன் சந்திரன். 1வது நாள் அப்படி சொல்லிட்டு இருக்காரு, சாயங்காலம் விடியற் காலமும் அது எப்படி சொன்னாரு. அப்ப அது என்னங்க சாயங்காலம் விடிய காலம் எப்படிங்க சொன்னாரு அப்படி கேட்டா புரியுது இல்ல, தெரியுது இல்ல. அப்ப சாயங்காலம் விடிய காலம் பத்தி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு வைக்கணும். அப்ப வந்து அதனுடைய உண்மை நம்மளுக்கு புரியும். இப்போ 6 நாள் எத்தனை நாள் சிஸ்டம் பண்ணாரு, 7 நாள் இல்லைங்களா? 7 நாள்ல 1 நாள் வாய்ந்திருந்துட்டாரு, மிச்சம் 6 நாள் இருக்குது. 6 நாள் முடியும் போதும் அந்த நாட்கள் நல்லது என்று கண்டார் சொல்லிக்கிறா தேவனுடைய வசனத்துல, 6 நாளும் நல்லது என்று சொல்லிக்கிறா சொல்லிக்கலாம். இருங்க, நீங்க புதுசா வரணும்னு சொன்ன போறாங்க எல்லா நாளும் சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப பாருங்க நம்ம அதை வந்து கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். ஆனா 2வது நாளைக்கு அவர் சொல்ல, 2வது நாள் என்ன பண்ணாரு, ஆகாய விருவியும் பூமி என்ன பண்ணாரு தனியா பிரிச்சுதான் நம்ம பார்க்கணும். ஆகாய விருவிக்கு வானவன் பேரை வச்சாரு, கீழே இருக்கிறது பூமி வெட்டாங்கரைக்கு பூமி வச்சாரு இல்லைங்களா? அப்போ ரெண்டையும் பிரிச்சாரு. இந்த 2வது நாளைக்கு என்ன சொல்ல தேவர், கொஞ்சம் வசனம் நீங்க பாருங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க, இரண்டாம் நாள் ஆயிற்று, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆனா என்ன ஆகல, நல்லது என்று மூன்றாவது நாள் கதை சொல்றாரு பாருங்க. பன்னிரெண்டாவது வசனம், ஒன்னாவது நாள் நல்லது என்று கண்டார். ஆனா ரெண்டாவது நாள் என்ன பண்ணல? அப்ப என்னது, அப்ப தேவன் செஞ்சது அவருக்கே பிடிக்கலையா, அவர் செஞ்சது அவருக்கே ஒத்து வரலையா? இன்னும் பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் இருக்கு. இன்னும் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் போகும்போது சில பேர் அப்படியே வரான், படிச்சு வரும்போது
30 வருஷம் இருக்காரு. அப்ப ஏன் வந்து தெரியுமா, இன்னும் அப்ப 930 வருஷம் அவரு உயிரோட இருந்துட்டாரு. இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது ஆதிகாரம் 6 3 வருஷம் சொல்லப்பாரு. அப்படி சட்ட எல்லாருக்கும் எங்களுக்கு மனுஷோட போராடுகிறது.
மனுஷனுடைய வாழ்க்கை பற்றி சொல்லிக்கிறான். அந்த காலத்துல முதலாம் உலகத்துல வாழ்ந்தவங்களுடைய வயசுல எவ்வளவு? 930, 962, 969. ஆனா இங்க என்ன சொல்லிருக்கு, 120 வருஷம் சொல்றாரு. இப்ப நம்மளுடைய சந்ததிக்கு நம்ம ஒரு 60-50 சொல்றோம். நம்மளுடைய சந்ததிக்கு முன்னாடி சந்ததி எடுத்தாக்கா அவங்க தான் 120 எல்லாம் என்ன? அப்ப 120 வருஷம் நம்ம பார்க்கும்போது அவங்கள பத்தி தான் சொல்லிக்கிறா பைபிள். அப்ப என்ன 120 வருஷம்? இப்ப சரி, முதலாம் உலகத்திலேயாவது 930, 960. ரெண்டாம் உலகத்துல என்ன சொன்னாரு, எத்தனை வருஷம் இருக்காரு? ஆபிரகாம் உடைய அந்த சந்ததி அந்த காலத்துல இருக்கும். நோவா, சேம், தாம், யாப்பேத் அந்த வம்சம் எல்லாம் 500 வருஷம், 400 வருஷம், 300 வருஷம் இருந்தாங்க. ஆனா என்ன சொல்லிட்டு 120 வருஷம் சொல்லிட்டு இருக்க. அப்ப என்ன 120 வருஷம் நம்ம கேட்டா அது புரியுது. அப்ப இதெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் இருக்குது பைபிள்ல. இப்ப ஆதிகாரம் 6 இவ்வளவு கேள்வி. இன்னொரு கேள்வி கூட உங்களுக்கு நான் நினைக்கிறேன், அது ஆதிகாரம் 5:32.
500 வயதாகும் போது
அப்ப நோவா 500 வயதாகும்போது என்ன ஆயிட்டாரு, 3 குழந்தைகளை பத்திட்டாரு. அப்ப 500 வயதுல ஒரே ஒரு வயசுல 3 குழந்தைகள் பிறந்துட்டா நோவா? தெரியல. 500 வயதான போது சேம்தான்
அவருக்கு
கூட 3 குழந்தைகள் பிறந்துச்சா ஒரே வருஷத்துல இல்லீங்களா? இதுல எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் தேவனுடைய வசனத்துல இன்னும் கூட நீங்க படிங்க. ஆதிகாரமும் 11:10 பத்தாவது வசனம்,
சேமுடைய வம்சம் வரலாறு ஜனக்குழந்தை உண்டாயி 7 வருஷத்துக்கு பிறந்து 100 வயதான போது
அதிகாரம் முழுவதும் படிச்சா சேம் வந்து அற்பக்ஷாத்தை பெற்றாரு, அற்பக்ஷாத்தி இவரை பெற்றாரு, அவர் வந்து அவரை பெற்றாரு, இப்படி அப்படின்னு சொல்லுது. ஒரு வம்ச வரலாறு கொடுத்துருக்காரு. இது யாரு யாருக்கு தான், நமக்கு என்ன இல்லைங்களா? இது நம்மளுக்கு என்ன வந்துட்டு இருக்குது, நம்மளுக்கு இதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, அதை பத்தின விஷயம் புரியல. ஆனா தேவனுடைய வசனத்துல எந்த ஒரு வசனம் என்ன இருக்குல்ல பிரயோஜனம் இல்லாம இருக்குது. இப்ப ஆதாம்ல இருந்து ஏசு வரைக்கும் எத்தனை வருஷ காலம் தேவை சொல்லலாம்? ஆதாம்ல இருந்து ஏசு கிறிஸ்து வரைக்கும் எத்தனை வருஷ காலம்? புதுசா வந்த புரிதல் யாராவது நீங்க ட்ரை பண்றீங்களா? கண்ணன் சொல்லுவீங்களா? ஆதாம்ல இருந்து ஏசு வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஜெனரல் போயிடுவாங்க, 4000 வருஷம் சொல்லுவாங்க. அப்புறம் அப்புறம் இப்போ 2000, அவ்வளவுதான். ஆனா அக்யூரேட்டே பாத்தீங்களா? அப்ப எத்தனை எது வரைக்கும் எங்க இருந்து ஆதாம்ல இருந்தீங்களா? நீங்க சொல்றது ஆதாம் எவ்வளவு பார்க்கணும்? அப்ப நம்ம பார்க்கும் போது அது ரொம்ப அக்யூரேட் கணக்கு கண்டுபிடிக்கிறது தான் தேவன் என்ன பண்றாரு. அவரு அவரை பெற்றார், அவரை பெற்றார் சொல்லிடுறாரு. அப்ப அதுல அதுல எடுக்கக்கூடிய மெத்தட் கொடுக்குது, அது எப்படி கணக்கு எடுக்கிறது
இப்ப ஆதம் 930 வருஷம் உயிரோடு இருந்தாரு, அதுக்கப்புறம் அவருடைய மகன் சேவ் அவரு வந்து ஒரு 900 வருஷம் இருந்தார் அப்படின்னாக்கா 930 + 900 கூட்டிட்டு என்ன அது எத்தனை போய் சயின்டிஸ்ட் சொல்றாங்க 30 பில்லியன் 50 பில்லியன் சொல்றாங்க, அந்த மாதிரி கணக்கு வரும். ஆனா ஏக்கல் ஒரிஜினல் கணக்கு எப்படி இதெல்லாம் நம்ம வகுப்புகளை நம்ம சொல்லி தர போறோம். நம்ம ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் சொன்ன யானை என்ன அது ஒரு தனி வகுப்பு நம்ம படிக்கணும். அதே போல வந்து ஜபானா என்ன அதை நம்ம தெளிவா படிக்கணும். நரகம்னா என்ன ஆத்மானா என்ன மூன்று வழிகள் என்ன மூன்று உலகங்கள் என்ன எல்லாம். அப்ப எல்லாம் தனித்தனியான ஆராய்ச்சி அங்க ஒரு வசனம் இங்க ஒரு வசனம் தெரிஞ்சு வச்சுட்டு அதுதான் நம்ம உண்மையான சத்தியம் நம்ம நம்பிட்டா நம்ம என்ன ஆயிடுவோம் தவறாயிடுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவனுடைய வசனம் ஹேண்டில் பண்ண உங்களுக்கு தெரியும் தேவனுடைய வசனங்கள் எப்படி இருக்குன்னா நெருப்பு மாதிரி இருக்கு. அப்ப நெருப்பு கூட நம்ம விளையாடும் போது எப்படி விளையாடுவோம் எப்படி வேலை செய்யறோம் நெருப்புல எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கும். அப்ப தேவனுடைய வசனம் கூட அப்படிதான் இருக்குது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இதை வந்து கையாளும் அப்பதான் வந்து இதனுடைய விஷயங்களே நம்மளுக்கு போகும். சில பேர் என்ன பண்றாங்க அப்படியே சரி அதுலயே பாதி பேர் ஓடிடுறாங்க சிக்குண்டு பிடிபடுறது நிறைய கேள்வி அதான் ஒருத்தர் எழுதிட்டார் 2000 lies இந்த பைபிள் போட்டாங்க 2000 பொய்யே கிடையாது பைபிள் சாரா அவங்க வந்து குழந்தை பிறந்தது இல்ல அவங்களுக்கு என்ன ஸ்திரீகளுக்குரிய வழிபாடே முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் குழந்தை வருஷம் சொல்றாங்க இது வந்து இது கூட ஒரு பொய் லிஸ்ட்ல அவர் வச்சிருக்காரு. அவர் வந்து அவர் புசிக்கும் நாளிலே சுத்திடுவார் அப்படிங்கறது முதல் பொய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்புறம் இப்படியே நம்ம பார்க்கும்போது யாத்திரா கிராமத்துல ஒரு கூடாரம் செய்யுங்க அப்படின்னார் மலையிலே நீங்க நான் காமிச்சபடி என்ன பண்ணும் படிங்க அது யாத்திராகமம் 26 கடைசி வசனம் பாருங்க ஒரு நிமிஷம் 25 கடைசி வசனம் மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாத்திரையின் படி பக்கார்கள் இது எப்படி இந்த பில்டிங் கட்டுறதுன்னா ப்ளூ பிரிண்ட் போடுறாங்க அதனுடைய அளவுகளே என்ன பண்றது இல்ல மனுஷங்க மாத்துறது. அதே மாதிரி ஒரு ஆசிரியப்பின் கூடாத திட்டம் தேவன் மலையில காமிச்சிட்டாரு அது அப்படியே என்ன பண்ணும் அவங்க கட்டணும். அப்போ நிறைய அளவுகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு 50 மூலம் 100 மூலம் 7.5 மூலம் 5 மூலம் இதெல்லாம் நிறைய. அப்ப இதெல்லாம் என்ன கணக்கு இதெல்லாம் ஒண்ணும் புரியுது இல்ல அப்படியே பழைய ஏற்பாடு ரிஜெக்ட் பண்றாங்க இதெல்லாம் வேண்டாம். அப்புறம் ஒரு காளை செலுத்து ஒரு ஆடு செலுத்து ஒரு புறா செலுத்து இதெல்லாம் என்ன மீனிங் பயந்தடிச்சு வர்றான். அப்புறம் ஒரு தொட்டி வை உள்ள வந்து ஒரு பலிப்பீடம் வை ஒரு விளக்கு வை ஒரு சமூகம் வை இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஜனங்க பயந்தார் இப்படியே வராங்க. தீர்க்க தரிசனங்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப பயங்கள் உந்துடுறான். அதுல ஒரு உதாரணமா நம்ம பார்க்கும்போது சகரியா தீர்க்க தரிசனம் இல்லைங்க ரொம்ப அது மாத்திரம் இல்ல பழைய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தி ஈக்குவலா ஒரு புக் இருக்கு அது என்ன சொல்ல முடியும் எதற்கில் தீர்க்க தரிசனம் இல்லைங்க எதற்கில் தீர்க்க தரிசனம் எப்படி இருக்குது சக்கரத்துக்குள் சக்கரம் சொல்றாரு ஒரு சக்கரம் இருக்குது அந்த சக்கரத்துக்குள்ளே சக்கரம் சுத்திட்டு இருக்கான். அப்புறம் வந்து ஒரு 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 பறவை போகுது அது ரெண்டு செட்டைகள் இருக்குது செட்டைகள் முழுக்க என்ன இருக்கு ஃபுல்லா கண் இருக்கு அதனுடைய இறைச்சல் எப்படி இருக்குதுன்னா ஒரு ராணுவத்தின் இறைச்சல் போட்டுக்கிட்டு பயங்கர சவுண்ட் இருக்கு கழுகு பறந்து போகும்போது அந்த ரத்தம் முழுக்க கண் இருக்குதெல்லாம் என்ன பயந்து விழுகிறான். அப்ப இன்னொரு தேவாலயம் பாக்குறாரு எசேக்கியேல் தேவாலயம் போகிறார். அது மாத்திரம் இல்ல தானியல் கூட நிறைய தீர்க்க தரிசனங்கள் பாக்குற ஒரு பெரிய சிலை அதெல்லாம் என்ன புரியுது நம்ம பாருங்க. அப்புறம் நிறைய பேர் என்ன பண்றாங்க சகரியா தீர்க்க ரொம்ப நான் ரொம்ப சீக்கிரம் வரேன் சகரியா தீர்க்க தரிசனம் வரும்போது அங்க என்ன என்னப்பா ஒரு கருப்பு குதிரை ஒரு வெள்ளை குதிரை இல்லைங்க ஒரு மங்கின குதிரை இது என்ன குதிரை குதிரை நல்லா போயிருக்கு. அப்புறம் பார்த்தா ஒரு மரக்கால் இருந்துச்சு அந்த மரக்கால் மூடி போட்டு வச்சுருந்துச்சு அந்த மூடி தொடர்ந்து உள்ள பார்த்தா உள்ள அந்த அந்த மர பாக்ஸ்ல யாரு பண்ற ஒரு ஸ்திரீ உட்காந்துருக்கு ஒரு பொங்கல் உள்ள உட்காந்துருக்கு பார்த்தா பயந்துருக்கிறார்கள். இது என்ன யாசி தலைவலியா போச்சு. அப்புறம் நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வராங்க சில பேர் அங்க நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு கொடுத்துட்டு மத்தையில் ஒரு மாதிரி இருக்குது லூக்கால் ஒரு மாதிரி இருக்குது மத்தையில் இருக்கிறது என்ன வருது இல்லை லூக்காவுக்கு வர்றது இல்லை. அப்போ நிறைய ரைட்டர் சேர்த்து எழுதிட்டாங்கன்னா இது கூட ஒரு பொய் இருக்கிறாங்க. அப்ப இயேசுங்கிறவரே வரல இது ரெண்டு இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை நீங்க கவனிச்சிங்களா நோட் பண்ணீங்களா மத்தையில் 1வது அதிகாரத்திலையும் லூக்காவிலையும் நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு மாறிக்குது. அப்ப இதை பத்தி நமக்கு தெரியுமா பார்க்கும். அப்ப இன்னும் நம்ம பார்க்கும்போது போக 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 இன்னும் அது அப்போ சொன்னாங்க பவுல் சொல்றாரு இதோ கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் நடிகர் அவர் எங்க போனார் 3வது வானம் வரைக்கும் போயிட்டாரு. அப்ப 3வது வானம் உடனே நம்ம என்ன பண்ற வேலை பாக்குறேன் பார்த்தா அங்க ஒரு 5 அடுக்கு இருக்குது சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த 5ல் 3வது போயிட்டு இருக்கிறாரு. அப்ப அங்க போய் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா என்னென்னமா பாத்துட்டு வந்து நினைக்கிறேன்
அப்புறம் இப்படி நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போனா வெளிப்படுத்தின விசேஷம் இருக்குது, அது பயங்கரமான அடையாளங்கள் மொழிக்கு. அப்ப உதாரணமா உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்றோம். அப்ப வெளிப்பட்ட 12:1 நம்ம படிக்கும் போது நட்சத்திரங்கள் வந்து சூரியன் அதுல 12 எடுத்து மாட்டிருக்கு. அப்புறம் கால் கடியில இருக்கு சந்திரன் இருக்குது. பயந்தவன் என்னையாது ரொம்ப தலைவலியா இருக்குது. அப்புறம் அந்த ஸ்திரீ கொஞ்சம் இன்னும் கீழே படிச்சாக்கா அந்த ஸ்திரீ எப்படி பிரசவ வேதனையில அலறிட்டு இருக்குது. அப்போ குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்த என்னாச்சு, குழந்தை கவனிக்காம ஒரே ஓட்டம் வனாந்தத்துக்கு போயிடுச்சு. அப்ப இதெல்லாம் என்ன ஒண்ணும் புரியுது இல்ல. அப்ப ஆளாளு காலாளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு நான்கு ஜீவன்கள் 4 அதிகாரத்தில் சொல்றது. சிங்காசனத்திலும் சிங்காசனத்தின் மத்தியிலும் 4 அதிகாரம் 4 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது 4 ஜீவன்கள் இருந்துச்சு. ஒரு ஜீவன் எப்படி இருந்துச்சு, சிங்கம் போல இருந்துச்சு, இன்னொன்னு காளை போல இருந்துச்சு, அப்புறம் மனுஷன் முகம் போல இருந்துச்சு, இன்னொன்னு வந்து பறக்கிற கழுவுக்கு வைப்பாரு. அப்ப இதனுடைய விளக்கம் என்ன, அது என்ன அது சிங்க முகம், அது என்ன மனுஷன் முகம், எல்லாம் இதெல்லாம் வந்து பைபிள் ஸ்டடி பின்னிட்டு போறது. அதனால என்ன பண்றாங்கன்னா வார வாரம் சொன்னதே சொல்றது. மனம் குடும்பங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். அப்ப ஜனங்களுக்கு வந்து அப்படியே கேட்கறது. அடுத்தவர் போயிடற அடுத்தவர் வந்துட்டாங்க, நீங்கள் ரசிக்கப்படுங்கள் சொல்ற. சரி ஓகே. அடுத்தவர் வர திருப்பியும் பாபத்திலிருந்து நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்கள். இன்னொரு அன்பு கூறுங்கள். நீங்க என்ன பண்ணக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது பொறாமை இருக்கக்கூடாது. இது ஒரு வாரம் இப்படி ஓட்ட வேண்டிய அவளை மத்தையும் மார்க்கு லூக்கா 4 பழையப்பாடு எடுத்துக்காக்கா சங்கீதம் நீதிமொழி அவ்வளவுதான். சங்கீதம் நீதிமொழியில நம்ம நிறைய பேர் தரவாகிறோம். அதுல நிறைய பேர் கேள்வி கேட்கும் போது நமக்கே தெரியுது. அப்ப அந்த மாதிரி தரவாகிறார் சங்கீதம் நீதிமொழி. அப்போ 4 சுவிசேஷங்கள் தான் எங்க போனாலும் நம்ம கேட்கும். அப்படி சொன்னா என்ன, இதுதான் வந்து பைபிள் ஸ்டடியா? அப்ப பைபிள் ஸ்டடி 2 types ஆஃப் பைபிள் ஸ்டடி. அப்ப ஒண்ணு முன்னுக்கு போறது, இன்னொன்னு பின்னாடி உழுவுறதுக்குன்னே ஒரு ஸ்டடி இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நிறைய பேர் பண்றாங்க, நிறைய பேர் பைபிள் ட்ரை பண்றாங்க, ஆனா ஜனங்களுக்கு பிரயோஜனமான வகையில அது வருது இல்ல. அப்ப எங்கேயோ டைவர்ட் பண்றாங்க, பால் மாதிரி போதனைகள் கொடுக்குறாங்க. மனம் திரும்ப ரட்சிப்பு, உங்களுக்கு பாவ மன்னிப்பு சொன்னாதான் அது பால் பிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி. இப்ப குழந்தைங்களுக்கு என்ன நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம், குழந்தைகள் எடுக்கணும்னா நம்ம சாப்பாடு ரசமெல்லாம் கொடுக்குறது, சப்பாத்தி எல்லாம் தருது. அவங்களுக்கு ஆரம்பத்துல பால் தான் அவங்களுக்கு ஆகாது. அப்புறம் நாள் போக 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 ஒரு 20 பையன் நான் பால் தான் குடிப்பேன் எப்படி இருக்கும். அப்ப அப்பா அம்மாக்கு ரொம்ப பிடிக்குமா, நல்ல பையன் இவரு அப்படின்னு. எனக்கு வந்து இந்த ஜான்சன் பால் குடிச்சுட்டு நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவரு கேட்கறாரு. எப்படி இருக்கும் அப்பா அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க, அது இவருக்கு மூளை வளர்ச்சி இல்ல மாதிரி தெரியுது சொல்றாங்க. ஆனா 25 இதுவே சொன்னதே சொல்லிட்டு கேட்டதையே கேட்டுட்டு கதையாவே போயிடுது. அப்ப ஒரு ஒரு வசனம் எடுக்க வேண்டியது, நிறைய கதைகள் சொல்ல வேண்டும், தன்னுடைய சொந்த கதை பற்றி சொல்றது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 4 படங்கள் காமிச்சாக்கா ஜனங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, தேவனுடைய தேவிக்கு திட்டம் அவ்வளவுதான், மகா பரிசுத்தமான தேவனுடைய திட்டம் அவ்வளவுதான் முடிஞ்சுதான். இன்னும் கூட இந்த காலத்துல நிறைய பேர் எப்படி நம்பிட்டுக்கிறாங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கிட்டு வேட்டுக்கணும், தங்களுடைய வாழ்க்கையில 2-3 அற்புத காரியங்கள் நடக்கணும், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அனைவருக்கு நம்ம சாட்சியா சொல்லிட்டு இருக்கணும் அந்த விஷயத்தையே. அப்புறம் கடைசியில் என்ன ஆகும், லாஸ்டா 4 பேர் வருவாங்க தூக்கி போவாங்க. அவ்வளவுதானே தேவனுடைய விஷயம், தேவனுடைய திட்டம் அவ்வளவுதான் முடியும். மனசுக்கு யோசனை பண்ணி பாருங்க, தேவனுடைய திட்டம் தெய்வீக திட்டமா ரொம்ப பெருசு, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு, வந்து ரகசியமா வச்சுக்கிறார் அவருடைய சத்தியம். இப்போ முட்டு அல்லது வந்து ஒரு பொண்ணு அதெல்லாம் வந்து எங்க இருக்கிறார், அதுக்குன்னு டைமண்ட் எல்லாம் எங்க இருக்கிறார், ஒரு ஸ்பெஷல் கடை வைக்கிறேன். நம்ம போய் இந்த பெட்டிக்கடையில போய் 1 கிலோ கோல்டு கொடுக்காத கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி வந்து வெளியேறப்பட்ட பொருள்கள் அது கெடு ரொம்ப கஷ்டம். அப்ப தேவனுடைய சத்தியம் கூட எப்படி தான் இருக்கு, வெளியேறப்பட்டிருக்கு, அது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். புதையல் மாதிரி இருக்கு, அப்ப புதையல் மாதிரி நம்ம தோண்டி எடுக்கணும், அப்பதான் அவருடைய சத்தியங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னும் கூட நம்ம பார்க்கும் போது இயேசு தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஊமைகள் சொன்னார். இன்னைக்கு நம்ம ஊமைகள் பத்தி ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா நல்லா அருமையா நாடகம் போடுறோம். இப்ப டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுக்கும் போது நம்ம பாக்குறோம். இப்ப உதாரணமா கெட்ட குமாரன் ரொம்ப பிரபல்யமான இல்லைங்களா, கெட்ட ரொம்ப அழகா இருக்கும். அவர் ஃபாதரு அவங்க 2 குழந்தைங்க, அதுல ஒருத்தர் போய் அந்த பண்டிகை நேரத்துக்கு போயிடுறாரு, அங்க போய் தவிடுகளா சாப்பிடுறாரு. அவர் வீட்டுல இருக்கிறவரு அவரு என்ன பண்றாரு, அவரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த 2வது மதம் வராரு, அப்ப இங்கிருந்து ஓடி போய் அவர் கூட்டிட்டு வராரு, அவருக்கு மோதிரம் போடுறாரு, அவருக்கு நல்லா ட்ரெஸ் பண்றாங்க, வீட்டுல ஒரு பெரிய விருந்து பண்ணிடுறாங்க. உடனே பெரிய மகன் என்ன பண்றாரு, அவரை பார்த்து முருங்கிறார். அவ்வளவுதான முடிஞ்சா கதை, டிராம போட்டாக்கா ஜனங்களுக்கு முடிஞ்சு. ஆனா நீங்க பாக்கணும், அதுல வந்து கர்த்தருடைய ஊமையில நிறைய விஷயத்துக்கு உள்ள உள்ளுக்குள்ள நிறைய மறைப்பொருள்களை பெற்றிருக்காரு, ஊமையில பேசிருக்கிறார், கதை சொல்லி விளக்குறாரு. இன்னும் கூட நான் பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆடு இருந்துச்சு, 100 ஆடு இருந்துச்சு, அப்புறம் ஒரு ஆடு என்ன ஆயிடுச்சு, காணாம போச்சு. அப்ப மீண்டும் அந்த ஆடு கிடைக்கும் போது என்ன ஆயிடுச்சு, பரலோகத்துல பெரிய சந்தோஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன விஷயம்னாக்கா, நம்ம கிறிஸ்தவ சகோதரர் எப்படி நம்பிட்டுக்கிறாங்கன்னா, யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வந்து ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அவருக்கு என்ன பரலோகத்துல பயங்கர சந்தோஷம் நடக்குது. ஆனா வசனம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றது இல்லை. லூக்கா 15 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது நல்ல வசனம் படி, ஏழ வசனம் படி,
அதுபோல மனம்
திரும்ப அவசியம் இல்லாத கண்டுபிடிச்சு சொல்லிவிட்டீங்கன்னா, மனம் திரும்பவே என்ன இல்ல, அவசியமே இல்ல, மனம் திரும்பவே அவசியம் இல்லாத 99 நீதிமன்றங்கள் இருக்கும்போது மனம் திரும்ப ஒரே நீதிமான். அப்ப மனம் திரும்ப அவசியம் இல்லையா மத்தவங்கள? தேவனுடைய திட்டத்தில் நம்ம பார்க்கும்போது உலகத்தினுடைய ஜனங்கள்ல யாராவது நீதிமன்றங்கள் இருக்கிறாங்க உலகத்துல சொல்றாரு, அப்ப அவசியமே இல்லாத 99. அப்ப என்னது மன திரும்பவே அவசியம் இதெல்லாம் பத்தி நமக்கு தெரியுமா, நம்ம கவனிச்சிருக்கிறோமா, இது பத்தி நம்மளுக்குள்ள கேள்விகள் வரலையா? அப்ப கர்த்தர் என்னதான் சொல்லிட்டாரு, ஏதோ ஆடு கதை பேசிட்டாரு இல்லைங்களா, ஏதோ ஆடு பத்தி பேசிட்டு அதனால்தான் இயேசு பயங்கரமா ஆடுகளை தூக்கி போறதுக்கு மாதிரி படம் எல்லாம் போடுறாங்க. அப்ப உண்மையில ஆடுமே செட்டுனாரா இந்த உலகத்துக்கு வரும்போது, இல்ல இன்னொரு இடத்துக்கு சொல்லும் போது காணாமல் போன ஆடு பத்தி பேசிருக்காரு, அப்புறம் நான் வந்து மேய்ப்பர் நீங்கள் ஆடுகள் சொல்லிட்டு. அப்ப உண்மையிலேயே வந்து ஜனங்கள் எல்லாம் ஆடு மாதிரி இருந்தாங்க, ஆடுகள் தான் அவருக்கு வந்து சிசிரலாம். இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். இன்னொரு உண்மை பாக்குறோம், இயேசு 2 வருகையில வரும்போது செம்மறி ஆடு வெள்ளாடு ரெண்டு பேர்த்து பிரிக்கிறாரு. அப்போ 2 வருகையில வந்துமா ஆடுதான் வைக்கிறாரு இல்லைங்களா? அப்ப என்னதான் விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாரு? இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயம், 39-40 உண்மைகள் இருக்குது கர்த்தருடைய உண்மைகள், அதனுடைய விளக்கங்கள். இப்ப ஏழை லாசர் ஐசிபர் பரிவாரம் பத்தி பைபிள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. அப்ப ஏழை லாசரும் ஐசிபரிய பாருங்க என்ன அப்படியே உண்மை அர்த்தம் நம்ம எடுத்தா அது கரெக்டா இருக்குமா? இப்ப ஐஸ்வர்யவான் எங்க எப்படி இருந்தார், ரொம்ப சம்பரமா வாழ்ந்தார். ஆனா வந்து ஐஸ்வர்யவான் அக்கிரமக்காரன் இருக்குதா வசனத்துல? ஐஸ்வர்யவான் வந்து விபசாரி அல்லது வந்து இவர் வந்து ஏமாத்தாரரு சரிங்களா, அந்த மாதிரி அவர் பாதின்னு இருக்குதான் இல்ல, அவர் ஐஸ்வர்யவான் அவ்வளவுதான். ஏழை லாசரு பத்தி சொல்லும் போது எப்படி இருக்கு, அவர் விசுவாசி, அவர் நீதிமான் அப்படி இருக்குதான். அப்படி இல்ல, அவர் வாஸ்பிடலுக்கு உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு உடம்பெல்லாம் புண்ணுக்குது, நாய் வந்து அவருடைய உடலை நக்கிட்டு இருந்துச்சு, ஏதாவது கிடைக்குமா பாத்துட்டு. அப்ப இதெல்லாம் என்ன, பாதாளத்துல போய் வேதனை போடுறது சட்டம் போடுறது இதெல்லாம் என்ன, உண்மை எழுச்சியா உண்மை கதையா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும், இதெல்லாம் நம்மளுடைய ஸ்டடிஸ்ல கண்டினியூஸ் ஸ்டடிஸ்ல நம்ம பார்க்க போற சகோதரர்கள். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுட்டு, நான் இப்ப முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப குறைச்சிதான் என்னுடைய ஹைலைட் நான் சொல்லிருக்கேன். அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் சொன்னாக்கா, நம்ம கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னாக்கா தேவனுடைய சத்தியத்துல சர்டிபிகேட்ல இருந்தா பட்டாச்சு, தேவனுடைய வசனத்துல தேவனுடைய உபதேசங்கள்ல கிறிஸ்தவனுடைய உபதேசங்கள்ல நம்ம தேடினவர்களா இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அவருடைய சத்தியத்துல நம்ம இருக்கணும். அதனாலதான் புக்கு வடிவத்தில் கொடுத்துருக்கிறார். உலகத்தின் ஜனங்கள் என்ன மெத்தட் வச்சிருக்கிறாங்களோ அதே மெத்தட் தான் தேவனுக்கும் பயன்படுத்துறாங்க. இப்ப உலகத்தில் இருக்குது கவர்மெண்ட்ஸ், இது எந்த மெத்தட், இது யாருடைய மெத்தட், கவர்மெண்ட் வச்சு அதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், அதுக்கு ஒரு பிரசிடென்ட், அதுக்கு வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர்ஸ், அப்புறம் வந்து முதலமைச்சர் இருக்கிறாங்க, அப்புறம் கலெக்டர் இருக்கிறாங்க, அப்புறம் தாசில்தார் இருக்கிறாரு, அப்புறம் மணிக்கார் இருக்கிறாங்க, இல்லைங்களா எல்லாமே இருக்கிறாங்க. அப்ப இந்த சிஸ்டம் எல்லாம் எங்க பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் பரலோகத்தின் விஷயம், பரலோகத்தில் என்னதான் நடக்குது அந்த விஷயங்கள் தான் இங்க நடக்குது. அதே போல படிப்புக்கு கூட என்ன மெத்தட் இவங்க பயன்படுத்துறாங்க, அதே மெத்தட் தான் தேவர் பண்றாங்க. அதனாலதான் புக்கு வடிவில் ஒவ்வொருத்தருடைய கையில அவங்க அவங்களுடைய சொந்த லாங்குவேஜ் பாஷையில தேவனுடைய வசனம் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்ல நம்ம தேர்தலா இருக்கணுங்கிறது நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வசனம், அதாவது சர்வபல்ல தேவனுடைய புக்கு தான் இந்த பைபிள், நம்ம விசுவாசா அவருடைய தெய்வீக திட்டங்கள் பத்தி நம்ம கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப உதாரணமா பைபிள்ல மனிதனுடைய ஆத்மா அவன் செத்து போறோம்னு எங்க போறோம், பரலோகம் போகுது, நரகம் போகுது, அல்லது உச்சரிக்கும் ஸ்தலம் போகுது அப்படின்னாக்கா உயிர்த்தல்கள் பத்தி சொல்லிருக்கிறேன். அப்ப உயிர்த்தல்கள் எங்கிருந்து வருது ஜனங்களுக்கு? அப்போ நம்ம பாக்குறோம், இப்போ ஒரு வீட்டுல ஒரு மரணம் ஆகி போச்சு, அவர் வந்து என்ன பிரசங்கம் பண்றாரு? இப்போதைக்கு இவர் எல்லாம் இருக்கிறார், ஆபிரகாமினுடைய மடியில் இருக்கிறார். அப்ப செத்து போன ஆபிரகாம் மடிக்கு போனா ஆபிரகாம் மடி எவ்வளவு பெருசு இல்லைங்களா? பெரிய மண்டபமா இருக்கணும், அடுத்து வந்து அத்தனை பேருக்கு உட்கார்றது ஒரு இடமா இருக்கணும். அதெல்லாம் நம்ம யோசனை பண்ணுறோம், அவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். உயிர்த்தல்கள் அப்புறம் சாவுக்கு அடக்க போன போகும்போது என்ன சொல்றாரு? இவரை நான் என்ன பண்றேன், மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியான படிக்கிற உயிர்த்தல்கள் நம்பிக்கையோடு இவரை நம்ம அடக்கம் பண்ணிடுறோம். கொஞ்சம் முன்னாடிதான் சொன்னாரு ஆபிரகாமனுடைய மடியில் இருக்கிறார் சொன்னாரு, ஆனா இப்ப என்ன கழிச்சுக்கிறேன், இவரை மண்ணுக்குள்ள போட்டோம் நானு, உயிர்த்தல்கள் அவர் வருவாரு. அப்ப இதெல்லாம் என்ன ஜனங்களுக்கு கேள்வி வர்றதில்ல? ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி கஷ்டமானது தேவனுடைய வசனம் பைபிள் படிக்கிறது நம்ம படிக்கக்கூடாது, அதுக்குன்னே தனியா யாராவது இருக்கிறாங்க அவங்க சொல்றதுதான் நம்ம பேசணும், நம்ம அதிகம் பேசக்கூடாது. யாராவது கேள்வி கேட்டா கூட என்ன பண்றாங்க, ஒருவேளை அந்த ஊழியக்காரர் கேள்வி கேட்டு சொன்னாலும் கூட பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்டு தயார் பண்ணக்கூடாது. ஆனா நிறைய கேள்விகளை நிறைய பேர் மனசுக்குள்ளேயே போட்டு அமுக்குறாங்க, அப்படியே வச்சு 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 சரி என்னமோ நடக்குது நடக்கட்டும். அப்ப நான் இப்ப கடைசியில என்ன பண்றாங்க, தூக்கிட்டு போறாங்க அவ்வளவுதானே, என்ன படிச்சு என்ன பிரயோஜனம். அப்புறம் பார்த்தா நேரத்துல நம்ம இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு. நல்ல யோசனை பண்ண தேவையில்லை, தெய்வீக திட்டம் உயிர்த்தல்கள் பத்தி நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அது மட்டும் இல்ல ரட்சிப்பு பத்தி என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இன்னும் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நிறைய இருக்குது. நியாய தீர்ப்பு நாள் அது என்ன, நியாய தீர்ப்பு நாள் எப்படி வரும், ஜனங்களுக்கு எப்படி கொடுக்க போறார், எந்த விதமான நியாய தீர்ப்பு பண்ண போறோம், யார் பண்ணுவார், ஒரு கிளியர் ஸ்டடி நம்மளுக்கு இருக்குதா, இப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்ப நிறைய யோசனை பண்ணி பாருங்க, இன்னும் ஏராளமா இருக்கு உங்களுக்கு தெரியாது, கடல் மாதிரி நம்ம சொல்லணும் தேவனுடைய வசனம். அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேவனுடைய வசனத்துல எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் நம்ம சொல்லிட்டோம். அதுல வந்து ஒரு அஞ்சு முறை ரொம்ப முக்கியமான முறை இருக்கு, அஞ்சு முறையில நம்ம ட்ரை பண்ணாக்கா தேவனுடைய வசனம் ஓரளவுக்கு புரியல. மொத்தம் வந்து ஒரு ஏழு எட்டு முறை இருக்குது, ஆனா நம்ம ஒரு அஞ்சா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அது மாத்திரம் இல்ல, சில பேர் பைபிள் படிக்கிறது எடுத்து படிப்பாங்கன்னா குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே படிப்பாங்க. அது என்ன மெத்தட் தெரியுங்களா, அது மனிதனுடைய ஆங்கிள் படிக்கிறது, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே படிக்கிறது. யாருடையது, மனிதனுடைய ஆங்கிள் பாக்குறது, மனிதனுடைய கண்ணோட்டத்துல பாக்குறது. அதுக்கு வசனம் வந்து ஒன்று கொஞ்சம் இரண்டாம் அதிகாரம் பதினாலு பாரம் படிங்க, சத்தமா படிக்கணும். என்ன பண்ண மாட்டான், ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஜென்ம சுபாவம் என்னங்க, ஹியூமன் திங்கிங். மனிதனுடைய பார்வையில தேவனுடைய வசனம் பார்த்தா சுத்தமா புரியாது, அவங்களுக்கு ஏற்றுக்கவே முடியாது. அப்புறம் அவைகள் அவங்களுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப பைத்தியமா இருக்குது. அப்ப தேவனுடைய வசனம் இதெல்லாம் படிச்சா என்ன ஐயா பிரயோஜனம், என்ன வந்து கிளாஸஸ் நடத்திட்டு இருக்காங்க, அல்லது என்ன வந்து ஊழியம் பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு பையன் வந்து தோல்ல போட்டுக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் கார்னர்ல நிக்கிறாங்க, யார பார்த்தாலும் இதுதான் பேசுறாங்க, இது என்ன பிரயோஜனம் இருக்குது, ரொம்ப பைத்தியக்காரங்க இருக்காங்க, வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தோன்றும், அப்படிதான் தோன்றும். என்ன சுபாவமான மனுஷங்களுக்கு என்ன அது, அது வரவே வர தேவனுடைய வசனம் படிச்சா தேவனுடைய ஆங்கிள் இருந்து பார்க்கணும், அவருடைய ஆங்கிள் தான் இந்த வசனம் எழுதியிருக்கு. சோ அந்த ஆங்கிள் நம்ம பார்க்கணும், தேவனுடைய கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கணும். அதனாலதான் பரிசு தாரு கொஞ்சம் வேறு. அப்ப அந்த ஆங்கிள் பார்த்தா தேவனுடைய வசனம் அது ரொம்ப தெளிவா புரியும். இன்னைக்கு நம்ம பார்க்கும் போது ஐந்து விதமான முறைகள்ல முதலாவது முறை நான் உங்களுக்கு சொல்ல போறேன், அது என்னன்னா ஒரு தலைப்பின் கீழே படிக்கிறது. என்ன, ஒரு தலைப்பின் கீழே படிக்கிறது, டாபிக்கல் ஸ்டடி. அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் கூட நான் சொல்லணும், பைபிள் எழுதுறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு இல்லைங்களா, நம்ம பார்த்தோம் பைபிள் எழுதுறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு. இப்ப ஒரு புக்கில் கம்பர் எழுதணும் எத்தனை வருஷத்துல எழுதிட்டார், ஒரே வருஷம் அவ்வளவு தான் முடிஞ்சு. ஆனா தேவனுடைய வசனம் எழுதுறதுக்கு 1700 வருஷம் ஆச்சு, கம்ப்ளீட் கம்போசிங் ஆகுது. 1600 வருஷம் எழுதுனாங்க, 1800 வருஷம் கம்போசிங் ஆச்சு. அப்ப எவ்வளவு வருஷம் எழுது, 40 எழுத்தாளர்கள் எழுதுனாங்க, ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு காலத்துல வாழ்ந்தாங்க. ஆனா என்ன இருக்குது இல்ல, தேவனுடைய வசனத்துல லிங்க் மட்டும் விட்டு போறது இல்ல, தொடர்பு இருந்துட்டே இருந்துச்சு. வெவ்வேறு காலத்துல எழுதுனா, இவரு அவரு முகத்தை பாக்கல, அவரு அவரு முகத்தை பாக்கல. ஆனா வந்து அதனுடைய மைய கருத்து என்ன இல்ல மாறவே இல்ல நம்ம பார்க்கணும். அப்ப இன்னைக்கு அந்த முதலாவது மெத்தடுக்கு நம்ம இப்போ போக போறோம். அது என்னன்னா ஒரு தலைப்பின் கீழே படிக்கணும். இப்ப நமக்கு நிறைய கேள்விகள் வருது, நிறைய சந்தேகங்கள் வருதுன்னாக்கா ஒரு தலைப்பின் கீழே படிக்கணும். இப்ப உதாரணமா நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்ப ஆதாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆதாம் பத்தின எல்லா வசனங்களும் நம்ம வெளியேறும், தேவனுடைய வசனத்திலிருந்து வெளியேறும். தேவால் பத்தி படிக்கணுமா? எடுக்கணும் வரி. அவருக்கு சபை இப்படின்னா 75 சபை இருக்கு, எது உண்மையான கிறிஸ்தவின் சபை நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப சபைங்கிறதெல்லாம் என்ன பண்ணும்? வெளியே எடுக்கணும் வசனங்கள். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தலைப்பின் கீழே படிக்கணும்னா ஆகிற வேலைங்களா இல்லையா? இப்ப நரகம் அப்படின்னாக்க எத்தனை வசதி வரும்? நரகம் எத்தனை வசதி வரும் சொல்லுங்க பாக்கலையா? நரகம் பழைய ஏற்பாட்டுல எத்தனை வசதி வருது, புதிய ஏற்பாட்டுல எத்தனை வசதி வருது? இப்ப நரகத்துக்கு நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டுல என்ன வார்த்தை எவ்வளைய வார்த்தை பார்க்கும்போது சியோல் இல்லைங்களா? சியோல் எத்தனை வார்த்தை வருது? அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப தேவனுடைய வசனம் ரொம்ப பக்கத்தான் இருக்குது, நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும் அவ்வளவுதான். இப்போ டாக்டருக்கு படிக்கணும்னா நம்ம பாருங்க என்ன பண்றாங்க, விடிய விடிய படிக்கிறாங்க, விளக்கணும் ஓட்டிட்டு படிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பிளஸ் டூ எக்ஸாம் கூட என்ன பண்றாங்க, படிக்கிறோம் படிக்கிறோம்னா நம்ம தெரியல, பேரண்ட்ஸ் சேர்த்து முடிச்சு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம். அவருக்கு அப்பப்போ காஃபி, அப்பப்போ வந்து அவருக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து எப்படியாவது மகன் கஷ்டப்பட்டு நீ வா நினைச்சு பாருங்க. ஆனா தேவனுடைய வசனம் படிக்கும்போது சில பேர் படிக்கிறாங்க, சில பேர் சரி ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஏன்னா ஆண்டவர் தான் நம்மளை படிச்சுக்கிறாரு, அதனால ஸ்தோத்திரம் ஐயா சொல்லிட்டு படுத்துறோம். சில பேர் அப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது இல்ல, நம்ம பாக்குறோம் இது ரொம்ப ரிஸ்கான வேலை. ஆனா தேவனுடைய வசனத்துல இப்ப ஒரு தலைப்பின் கீழ படிக்கணும்னா ஒவ்வொரு தேவன் அப்படின்னு இருக்குதுன்னு, தேவன் அப்படின்னாக்கா எத்தனை வசனம் இருக்குது தேவன் அப்படின்ட்டு எடுத்தாக்கா நம்மளுக்கு வாழ்க்கையா முடிஞ்சு போகும். வீட்லயே உட்காந்துக்க வேண்டியதான், தேவன்லாம் பொறிச்சு பொறிச்சு எடுத்து ஒரு வருஷமே ஒரு ஒரு வாழ்க்கையே முடிஞ்சு போகும். அப்புறம் மத்த சப்ஜெக்ட் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டம். எது டாபிக்கல் ஸ்டடி ஒரு தலைப்பின் கீழே படிக்கிறது ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, புரியாது. ஆனா இன்னைக்கு சகோதரர்கள் ஒரு தேவனுடைய சித்தத்தின் படி ரெண்டு முக்கியமான எழுத்து இவங்க வந்தாங்க, ஆராய்ச்சியாளர்கள் வந்தாங்க, வேதத்தினுடைய ஆராய்ச்சியாளர். அதுல கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ட்ரா ஆயிடுறாங்க. அதுல முக்கியமான ஒரு ரெண்டு பேர் யாருன்னாக்கா ஜேம்ஸ் ஸ்ட்ராங் சொல்லி ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய வாழ்நாளே அர்ப்பணிச்சிருக்காரு. அதான் இந்த புக் நாங்க உங்களுக்கு காண்போம். இந்த ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ்னாக்கா இதுல என்ன இருக்குதுன்னா ஒவ்வொரு தலைப்புல ஒவ்வொரு தலைப்புல எத்தனை வசனம் வருது அப்படியே கொடுத்துருக்காரு. நரவமா எத்தனை வருஷம் வருது நம்ம கண்டுபிடிச்சோம், 65 வருஷம் வருது பழைய ஏற்பாட்டில் இல்லைங்களா? இனி புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது அது வந்து ஒரு 53 வருஷம் நம்ம எல்லாம் பார்க்கணும். ரொம்ப முக்கியமா நம்ம கவனிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு தலைப்புலையும் இந்த புக்ல கொடுத்துட்டு நரகமா உள்ள வரும் எத்தனை வசனம் இருக்கு நம்ம கண்டுபிடிச்சோம். தேவனா காட் அந்த தலைப்புல பார்த்தா உள்ள கிடைக்கும். அப்ப அதனுடைய ஒரிஜினல் எப்ரேயா கிரேக்க வார்த்தைகள் நம்ம கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் நம்ம பாக்குறோம், கம்ப்யூட்டர்ல போட்டு சர்ச் கொடுத்தேன் அப்படியே வருது எத்தனை வசனம் இருக்குது என்ன கண்டுபிடிச்சிடலாம், வித் இன் 1 மினிட்ல கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை 26 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரு ஸ்ட்ராங். இன்னொருத்தர் வந்து டாக்டர் WE வைன் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா வார்த்தைகளினுடைய வரலாறு கொடுத்தார். ஒவ்வொரு வார்த்தைகள் எப்படி வந்து கிரேக்க வார்த்தை எப்படி வந்து அதுல முக்கியமா நியூ டெஸ்ட்மெண்ட் அவர் பண்ணார். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கிரேக்க புராணங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன வார்த்தை வருதுன்னா கிரேக்க புராணங்கள்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு செயல் இருக்கு, புரிஞ்சுட்டீங்களா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன இருக்கும் ஒரு செயல் செஞ்சு காமிப்பாங்க. இப்ப ஏசுக்கிட்டு 2 வருகை அப்படின்னாக்கா இப்ப பரோசியா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தா பரோசியா என்னன்னு செஞ்சு காமிப்பாங்க, நாடகத்துல காமிச்சிருப்பாங்க, அதுதான் பரோசியா நமக்கு கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி விளக்கங்கள் வந்து WE வந்து கொடுத்தாரு. அப்போ இந்த ரெண்டு மூலம் இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது யங்ஸ் அனலிட்டிக்கல் கன்கார்டன்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்டேயர் அனலிட்டிக்கல் கன்கார்டன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தலைப்பின் கீழே ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம், ரொம்ப சிம்பிள் எடுத்துடலாம். இப்ப உதாரணம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் கொடுக்க போறேன். அது என்ன விஷயம்னா இப்போ பூமி நம்ம ஒரு வார்த்தை எர்த்தை பத்தி கண்டுபிடிக்கும். பூமினா என்ன? பூமி பத்தி தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது? இப்ப தலைப்பின் கீழே எடுத்து படிச்சாக்கா நிறைய வசனங்கள் கிடைக்குது, கிடைக்குமா கிடைக்காதுங்களா? கிடைக்குது. அப்ப நம்ம சில வசனங்கள் மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அது கொஞ்சம் மற்ற வசனங்கள் நோட் பண்ணிடுங்க. இப்ப முதலாவது ஒரு வசனம் நம்ம படிக்கலாம், மத்தே 24:35. வானமும் பூமியும் என்னாயிடும் ஒளிந்து போகும், வானங்களும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போறதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய வார்த்தைகள் ஒழுங்கு போகாது, வான பூமியாவது ஒழுங்கு போகும். இப்ப வானம் பூமின்னா என்ன? அப்ப வானம்ன்றது ரொம்ப சிம்பிளா ஜனங்க நம்புறேன். என்ன வானம்னா? ஆகாய பிரிவு எம்டி ஸ்பேஸா, எம்டி எடுத்துட்டு இன்னொரு எம்டி கொண்டு வர. அல்லது வந்து வானத்துல குறவான கோடி பில்லியன் பில்லியன் கணக்கில் இருக்குது நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்குது, இதெல்லாம் எடுத்துட்டு வேற கொண்டு வராங்க. அல்லது வந்து இந்த பூமி நீங்க பாக்குறீங்க, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துல 9 கிரகங்கள் இருக்கு. இந்த பூமி எப்படி இருக்கு? ஒண்ணு சார்ந்து ஓடிட்டு இருக்கு, ஈர்ப்பு விஷயம் இருக்கு. இந்த பூமியை கழட்டிட்டாக்கா என்ன ஆகும்? நிறைய குழப்பாய் போயிரு. ஒரு காலத்துல நம்ம ஒரு 20 வருஷம் முன்னாடி என்ன சொன்னாங்க, எல்லா கிரகங்களும் ஒரே நேர்கோட்டுல வருது, வந்தாக்கா பூமிக்கே பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா என்ன ஆகுது? பூமிக்கு ஒண்ணுமே பிரச்சனை ஆகுது. அப்ப பூமி வந்து எளிதா அழிஞ்சு போயிருன்னு சொல்லி நம்புறேன். ஆனா வானமும் பூமியும் ஒழிந்து போகும் சொல்லும் போது, வானம் என்ன பாவம் பண்ணிட்டு இருக்குது, பூமி என்ன பாவம் பண்ணிடுச்சு இல்லைங்களா? பூமி வந்து அழிந்து அழித்து போற அளவுக்கு என்ன பாவம் பண்ணிடுச்சு? அதைய ஜனங்கள் யோசிக்கிறது இல்ல. அப்ப வானமும் பூமியும் ஒழிந்து போகும். இன்னொரு வசனம் செப்பனியா 3:8 வசனம். என் அரிசலின் அக்னியினால் அழியும் சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம வசனங்கள் வெளியெடுக்கும் போது பூமி என்ன ஆயிடுமா அப்படின்னு இன்னொரு வசனம் எழுதிங்க, படிக்க வேண்டாம். எபிரேயர் 1:10-11 அந்த வசனம். சரி, இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும் போது வசனம் எப்படி இருக்குனாக்கா, மத்தேயு 6:10 வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க. அவங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படுங்க. அப்ப எந்த பூமி இது? அப்ப இந்த பூமியை கழட்டி எடுத்துட்டு வேறொரு பூமியை ஃபிட் பண்ணிட்டு வரோம். நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? வேறொரு பூமி வருதா? சரி, இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். பிரசங்கி 1:4
வசனம்.
அப்ப நம்ம பாக்குறோம் பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. பூமி என்ன இருக்கு? அடி இருக்குல்ல. இன்னொரு வசனம் படிங்க, அது வந்து சங்கீதம் 104:5. பூமி என்ன இருக்குல்ல? ஒரு போதும் நிலை பெறாத படிக்கு அதனுடைய ஆதாரங்கள் மேல அதை ஸ்தாபிச்சார். அப்ப நம்ம நிறைய வசனம் வெளியெடுத்தாக்கா கொஞ்சம் கன்ஃபியூஷன் நம்மளுக்கே வருது. ஒரு இடத்துல அழிஞ்சு போகும் இருக்குது, இன்னொரு இடத்துல என்ன இருக்குது? பூமி அழியுதே இல்லைன்னு வந்துட்டு இருக்குது. ஏசாயா 45:18. அப்போ வானங்களை சிருஷ்டித்து பூமியை உண்டாக்கின தேவன் என்ன பண்ணது? விரும்பல பூமி வெறுமையா இருக்கணும்னு நினைக்காம அதை மனிதனுடைய குடியிருப்புக்காக செஞ்சிருக்காரு. அப்ப வெறுமையா கூட இருக்க கூடாது. என்ன ஆகணும்? ஜனங்கள் குடியிருக்கணும், என்னைக்குமே குடியிருக்கணும். இப்ப உலகத்துல இந்த அந்த சராசரங்கள்ல மனுஷன் எங்க மட்டும்தான் இருக்கிறப்போ பூமியில? ஏன் பூமி மட்டும் வச்சாரு? அப்ப இவ்வளவு கிரகங்கள் இருக்கிற அதெல்லாம் ஏன் வந்து சும்மா வச்சுட்டு இருக்கிறாரு? நிறைய வந்து பால்வெளி மண்டலங்கள் இருக்குது, அப்புறம் நிறைய கிரகங்கள் இருக்குது. நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துல 9 இருக்கு, மொத்தம் வந்து 9 நம்ம இருக்கோம். ஏன் மிச்சமெல்லாம் சும்மா வச்சுருக்காருப்போ? இதெல்லாம் எதுக்கு சும்மா வேஸ்டா பண்ணிட்டு இருக்காரு? பேசாம ஒரு பூமி மட்டும் பண்ணிட்டு மனுஷனே மட்டும் இங்க வச்சிருக்கலாமே. எல்லாம் நம்மளுக்கு கேள்வி இருக்குது. ஆனா தேவனுடைய வசனத்தில் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் பூமியில மட்டும் மனுஷன வச்சுட்டு இருக்கிறாரு? நம்ம கண்டுபிடிக்க அருமையான விளக்கங்கள் வந்து நம்ம படிக்க போறோம். ஏன் தேவன் தீமையை இவ்வளவுக்குள்ள அனுமதிச்சிருக்கிறார் அப்படிங்கிற டாபிக்ல இந்த பூமி, ஏன் பூமியில மட்டும் ஏன் தேவன் மனுஷன வச்சிட்டாரு நம்ம படிக்கணும். எல்லாம் இருக்குது. அப்ப பூமி என்னைக்குமே என்ன இருக்குது? அழியறதில்லைன்னு வசனம் படிச்சோம். சரி, 3 வகையில் நம்ம பார்க்கும்போது 2 பேதுரு 3:13 வசனத்துல அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே என்ன இது? புதிய வானங்களும் புதிய பூமியும் வருதாமா? அப்ப வெளிப்படுத்தல் 21:1
புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும்.
அப்ப என்ன, முந்தின வானமும் முந்தின பூமியும் என்ன ஆயிட்டு ஒழிஞ்சு போச்சு, புதிய வானம் புதிய பூமி வந்துருக்குது, சமுத்திரமும் பெண்ணாயிட்டு எல்லாம் போச்சு. அப்ப நீ வந்து புதிய வானம் புதிய பூமி இந்த உலகத்துல வரும்போது கடல் இருக்காதா? கடல் எல்லாம் போயிடுவான். ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிறான். அப்ப எளிதான் நம்பிடுறேன். ஆமா, பூமி வானங்கள் எல்லாம் போயிடும், ஆனா நம்ம மட்டும் எங்க போயிடுவோம்? இது ஏன் இந்த நம்பிக்கை ஜனங்களுக்குள்ள இருக்குதுன்னா, நன்மை செஞ்சவங்க எங்க போயிடுறாங்க? பொருளகம் போயிடுறாங்க, மாதிரி மிச்ச ஜனங்கள் எங்க போயிடுறாங்க? நரகம் போயிடுறாங்க. அப்ப பூமி வேஸ்ட். அப்ப வந்து அதை வந்து அழிக்கிறது ரொம்ப நியாயமா இருக்குதுன்னு நம்புறேன். ஆனா தேவனுடைய சிருஷ்டிப்புல அந்த மாதிரி இருக்குதான்னு பார்க்கும்போது, இப்ப நம்ம வசனங்களை எடுத்து பார்த்தாக்கா எப்படி தெரியுதுன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடாக தெரியும். இல்லைங்களா? ஒரு பூமி அழிஞ்சு போன ஒரு இடத்துல நம்ம படிச்சிட்டோம், இன்னொரு இடத்துல எப்படி படிச்சிருக்கோம்? பூமி அழியல, அழியாத படிச்சிட்டோம். இன்னொரு இடத்துல படிக்கும் போது எப்படி இருக்கு? புதிய வானமும் புதிய பூமியும் நம்ம பாக்குறோம். அப்போ இத பத்தி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, பைபிள்ல ரெண்டாவது முறைக்கு போகணும். ஃபர்ஸ்ட் மெத்தட் தலைப்பின் கீழ் படிக்கிறது பத்திரிகை. அப்ப செகண்ட் மெத்தட் அப்ளை பண்ணும். அதுதான் செகண்ட் மெத்தட் என்ன வருதுன்னா, ஸ்டடி ஆஃப் சிம்பாலிக் லாங்குவேஜ் சொல்றாரு. அதாவது வந்து அடையாள மொழியில கண்டுபிடிச்சு படிக்கணும். அப்ப பைபிள்ல நிறைய அடையாளங்கள் தேவன் கொடுத்துருக்காரு. அதான் நம்ம பார்த்த ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தார், சூரியன், சந்திரன், அப்புறம் வந்து சமுத்திரம், அப்புறம் குதிரை, அப்புறம் தண்ணீர், இதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. பூமி, வானம், இதுக்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அந்த ஆவிக்குரிய அர்த்தம் கண்டுபிடிச்சா இந்த வசனங்களுக்கு முரண்பாடு இல்லாம பண்ணலாம். ஆனா ஆவிக்குரிய அர்த்தம் தெரியாத வரைக்கும் பூமி வானம் அழிஞ்சு போயிருந்தா நம்ம நம்பிடுவோம். அப்போ இந்த பூமி வானத்துக்கு என்ன அர்த்தம் தேவனுடைய வசனத்தில் இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம பார்க்கிறோம், வானம் ஆங்கிலத்துல எப்படி சொல்றாங்க? ஹெவன்ஸ் இல்லைங்களா? வானத்துக்கு வந்து இங்கிலீஷ்ல ஹெவன்ஸ் தான், பரலோகத்துக்கு கூட இங்கிலீஷ்ல எப்படி தான் சொல்றாங்க? ஹெவன்ஸ் தான் சொல்றாங்க. ஆனா தமிழ்ல நம்மளுக்கு தனித்தனியா வார்த்தை. பரலோகத்துக்கு என்ன சொல்றோம்? ஹெவன்ஸ். வானத்துக்கு ஸ்கை, அதுக்கு தனியா ஒரு வார்த்தை நம்ம போடுறோம். ஸ்கைனாக்கா தனியா வானத்துக்கு ஒரு தனி வார்த்தை நம்ம போடுறோம். ஆனா பைபிள்ல நம்ம பாக்குறோம், வானத்துக்கும் பரலோகம் எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? ஹெவன்ஸ் தான் போட்டுருக்கு. அப்ப தேவனுடைய இருப்பிடம் என்னங்க? ஹெவன், பரலோகம். இன்னொரு வானம், அது என்ன குறிக்குதுன்னா, நம்ம ஆகாய பிரிவு, கரெக்டா? ஸ்கை தான் இல்லைங்களா? ஸ்கை. மூணாவது ஒரு அர்த்தம் தான் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியுதுல்ல. அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, பூமியும் வானமும் அழிந்து போகும் சொல்லிட்டு ரொம்ப எளிதா நம்பிடுறாங்க. அப்போ மத்த 24:35 என்ன சொல்லுதுன்னா, வானமும் பூமியும் ஒழிந்து போகும் அப்படின்னாக்கா எந்த வானம் எந்த பூமியும் ஒழிந்து போகும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம பாக்குறோம் வானங்கள் பூமி பத்தி நம்ம பார்க்கும்போது ஒரு வசனம் நம்ம படிக்கணும். 2 பேதுரு 3:6 அப்போது இருந்தது ஒரு உலகம். அப்புறம் 7வது வசனம் அப்புறம் இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் எதுக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு? அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. உடனே ஜனங்கள் என்ன நம்புறாங்க? ஆரம்ப காலத்துல தண்ணி தான் வந்து அழிச்சு போயிடுச்சு, இப்ப என்ன வரும்? அக்னி வரும், மேல இருந்து அக்னி வரும். அப்ப எல்லாம் அழிஞ்சு போயிடும் நம்பிடுறாங்க. 13வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது நீதி வாசமா இருக்கும். புதிய வானம் புதிய பூமி அங்க சொல்லிட்டு இருக்கு. அப்ப வானம் பூமி ஒளிந்து போகும் அப்படின்னாக்கா அது என்ன அர்த்தம் நம்ம பாக்கணும். அதனால்தான் தேவன் சொல்றாரு, 2வது நாள்ல சிருஷ்டிக்கும் போது என்ன சொல்ல? வானத்தை தனியாவும் பூமி தனியா பிரிக்கும் போது நல்லதுன்னு சொல்லல. ஏன் சொல்ல? படிங்க வசனம், படிங்க யோபு 15:15. வானங்கள் அவருடைய பார்வைக்கு என்ன சுத்தமானவர்கள் இல்ல. அதனாலதான் சொல்ல அவர் நல்லது. எப்படி இது நல்லது எல்லாம் போச்சு அப்படின்னு பார்க்கும் போது, அவர் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 3 உலகங்கள் இருக்கு. அதுல 1வது உலகத்துல தூதர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம லேட்டர் ஸ்டடியில பாக்கோம். அதுல வந்து மனுஷ குமார்த்திகளோட என்ன பண்றாங்க? தேவ தூதர்கள் சம்பந்தம் வச்சு ராட்சத்திரிகளை இந்த உலகத்துல பண்ணிட்டாங்க. அப்ப ராட்சத்திரிகள் வந்தாக்க பயங்கரமான தீமை இந்த உலகத்துல வந்துருச்சு. அப்ப தேவன் என்ன பண்றாரு? அந்த உலகத்தை தண்ணியில அழிச்சுதாக நம்ம பாக்கிறோம். அப்ப இந்த தூதர்கள் என்ன பண்றாங்க? ரிட்டர்ன் பரலோகத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எப்படி என்னங்கிறது கொஞ்சம் நம்ம 1வது உலகம் சந்திட்டு எடுக்கும்போது நம்ம பாக்கலாம். அப்ப அப்படியே ரிட்டர்ன் ஆகி போகும்போது தேவன் என்ன பண்றாரு? ஃபுல்லா வந்து தன்னுடைய பரம சேனை அந்த அனுப்பி அப்படியே அவங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, வசனம் சொல்லுது படிங்க, எபேசியர் 2:2 அப்போ இப்பொழுது கீழ்படியாமையின் பிள்ளைகள் இடத்துல வேலை செய்வது யார்? ஆகாயத்தின் அதிகாரம் பிரபு, ஆகாயத்தின் அதிகார பிரபு யாரு? பிசாசு இல்லைங்களா? அப்ப பிசாசனுடைய இருப்பிடம் தெரிஞ்சிருக்குது ஆகாயத்தில் இருக்கு. இன்னொரு வசனம் படிங்களா, எபேசியர் 12 அதிகாரம் 11 வசனம். அப்போ பொல்லாத சேனைகளினுடைய கூட்டம் எங்க இருக்குது? இப்போ வான மண்டலத்தில் இருக்கிறாங்க. வான மண்டலத்தில் இப்ப தங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வான மண்டலம் முழுக்காட்சி யாரு இருக்கிறாங்க? சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, பூமியை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றாங்க. சாத்தான் யாராவது பாத்துருக்கிறோமா? நம்ம யாராவது மீட் பண்ணிக்கிறாங்களா? சாத்தான் பாத்துருக்கல. ஏன் பார்க்க முடியல? அவரு கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. ஆனா என்ன இருக்குது? வல்லமை, பலம், ஞானம் எல்லாமே இருக்கு. சாத்தானுடைய ஞானம் பத்தி நம்ம படிக்க போறோம். ரொம்ப நம்ம ஆச்சரியப்படுறோம். அவ்வளவு வல்லமை ஞானம் இருக்குது. அவன் ஞானத்தால் நிறைந்துள்ளவன் சொல்லி நம்ம வசனம் படிக்கும். எந்த அளவுக்கு ஜனங்களை வஞ்சனை பண்றாருங்கிறது நம்ம அந்த சப்ஜெக்ட் கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சாத்தான் பத்தி நம்ம சப்ஜெக்ட் எடுக்கும்போது, அப்ப சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் வானத்தில் இருக்கிறாங்க. அப்ப வானம் என்ன போச்சு? கெட்டு போச்சு. மீண்டும் பரலோகம் போக முடியல. வானத்திலேயே தொங்கிட்டுக்கிறான். அதனால்தான் தேவன் சொல்றாரு, வானம் அவருடைய பார்வைக்கு சுத்தமானவர்கள் இல்லை. அதனால்தான் நல்லது இல்லையே சொல்லிட்டான். நல்லது இல்லை, நல்லது என்று கண்ணே சொல்ல. அப்போ இந்த கண்ணுக்கு தெரியாமல் வானம் என்ன குறிக்குதுன்னா, இந்த மூன்றாவது அர்த்தம் ரொம்ப முக்கியமானது. வானம் என்ன குறிக்குதுன்னா, சாத்தானுடைய கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சி குறிக்கு. அதுதான் வானம். வானம் ஒளிந்து போகும் சொன்னாக்கா, வானத்தில் இருக்கக்கூடிய சைத்தானுடைய ஆட்சி என்ன ஆயிடும்? ஒளிந்து போயிடும். பூமி ஒளிந்து போயிடும். என்ன அர்த்தம்னா, அதுக்கு சாத்தானுடைய அரசாட்சியின் கீழே இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். 6000 வருஷ காலமா ஜனங்கள் மேல ஆட்சி பண்றாங்க. இந்த அரசியல் அமைப்பு முறைகள் 4 தூண்கள்ல ஓடிட்டு. என்னென்ன தூண்கள்னாக்கா, அரசியல் நம்பர் 1, அரசியல் 2, பொருளாதாரம், பணம் ரொம்ப முக்கியம் இந்த இந்த ஆட்சியில. அப்புறம் வந்து சமூகம், சமூக அமைப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து மதங்கள் இருக்கு. அப்ப இந்த 4 தூண்கள்ல கண்ணுக்கு தெரியாமல் சைத்தானுடைய ஆட்சி முறை இந்த பூமி மேல இருக்கு. இன்னைக்கு நம்ம உலகம் முழுவதும் நம்ம எடுத்து பார்த்தா, உலகத்தினுடைய ஆட்சியாளர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப நீதி நேர்மையான ஜனங்களா, ரொம்ப அன்புல அப்படியே ஊறுறாங்களா? இப்ப பிரசிடன்ட் புஷ் எடுத்துட்டான், அப்படியே மனசுல இருந்து அப்படியே அன்பு ஊற்றி எடுக்குதா? என்ன வருது? இயேசு கிறிஸ்துவ மேல நம்பிக்கை இருக்குது அவருக்கு. சுத்தமல்ல, அவர் கிறிஸ்டின் தான். ஆனாலும் என்ன எப்படி இருக்குது? நான் பண்ணிடுவேன், நான் வந்து உலகத்துக்கு என்ன கொடுப்பேன், சமாதானம் கொடுப்பேன். இப்படிதான் வந்து ஆட்சி முறைகள் ஓடி. நம்ம இந்தியாவில் சொல்லவே வேண்டாம், வெள்ளக்கார காலத்திலேயே பரவாயில்ல ஜனங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆட்சி முறைகள் போயிட்டு. அப்ப வானமும் பூமியும் ஒளிந்து போனா, வானம் என்ன குறிக்குது? கண்ணுக்கு தெரியாமல் ஆவிக்குரிய அரசாட்சி, சாத்தானுடைய அரசாட்சி குறிக்குது. பூமி எதை குறிக்குதுன்னா, கண்ணுக்கு தெரியற மாதிரி, கண்ணுக்கு தெரியற மாதிரி மாம்சிக மனிதர்களுடைய ஆட்சி அது நடக்கும். அதுதான் நடந்தது. அந்த வானம் பூமியும் தான் ஒளிந்து போகும். அப்ப இந்த அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கலனா என்ன ஆயிடுவோம்? வானம் பூமி அழிஞ்சு போயிரு, நம்ம ரொம்ப சிம்பிளா நம்பிடும். இப்ப மழை தண்ணி வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, ஊரே அழிஞ்சு போச்சு அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அப்படி என்ன அர்த்தம்? ஊரே அழிஞ்சு போச்சுனாக்கா ஊரே இல்லையா? ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்கள் போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப உங்களுடைய நடவடிக்கை பார்த்து ஊரே சிரிக்குது அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? ஊரில் சிரிக்குதா? ஊருக்கு வாயெல்லாம் இருக்குதா? அப்ப ஜனங்கள் ரொம்ப சிம்பிள். அப்ப நம்ம இந்த அடையாள மொழி கண்டுபிடிக்கணும். அடையாள மொழி கண்டுபிடிச்சிட்டா இதனுடைய விளக்கம் ரொம்ப தெளிவா நம்மளுக்கு கொண்டு. அப்ப தேவன் நீங்க கேட்கலாம், ஏன் வந்து தேவன் வந்து நிறைய அடையாள மொழி கொடுத்துட்டாரு, ஏன் வந்து வெளிப்படையா சொல்ல? இதெல்லாம் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? எவ்வளவு கஷ்டம் இருக்குது? இப்ப இங்க நம்ம வரலனா நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்கு. ஆனா நம்ம பாக்குறோம், தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எதுவுமே வந்து அவர் என்ன பண்றது இல்ல, தப்பெல்லாம் பண்றது இல்ல, ரொம்ப பர்ஃபெக்டா தான் அவர் செய்யறது. அப்ப ஏன் அடையாள மொழிகள் கொடுத்துட்டாருன்னா, ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யதார்த்த பாஷையில் கொடுத்தா கொஞ்ச நாள்ல வார்த்தைகளுடைய அர்த்தமே மாற்றி விட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி மாறும்போது வசனத்தினுடைய அர்த்தமே மாறி போய், நம்ம கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டடிஸ்ல நம்ம பார்க்கும்போது நிறைய வார்த்தைகள் மாத்தி நிறைய கள்ள போதனைகள் உள்ள நினைச்சிட்டாங்க. இப்ப உதாரணம் நம்ம பார்த்தாக்கா, அந்த காலத்துல நம்ம அந்த பாயிண்ட் இன்னைக்கு நம்ம வருது இல்ல, சிம்பிளா பாக்கணும். இப்ப மவுஸ் அப்படின்னாக்கா அந்த காலத்துல என்ன வரும் மக்களுக்கு ஞாபகம்? எலி இல்லைங்களா? எலி தானே வரும். வீட்டுல மூலையில பாப்பாங்க உடனே. ஆனா இந்த காலத்துல மவுஸ் சொன்னாக்கா எங்க பாக்குறேன்? கம்ப்யூட்டர்ல பாக்குறேன். அப்ப என்ன ஆயிட்டு வார்த்தைய மாத்திட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை நிறைய வார்த்தைகள் வந்து மாறிட்டு இருக்கு. அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு, அடையாள மொழியில கொடுத்துட்டாரு. சூரியன் அப்படின்னாக்கா சூரியன் என்னைக்குமே சூரியன். குதிரை அப்படின்னாக்கா என்னைக்குமே அது குதிரை சுபாவம் தான் காமி. அப்ப அடையாள மொழி சமுத்திரம் அப்படின்னாக்க கொந்தளிச்சே அந்த ஒரு அடையாளம் அங்க கொடுத்துரு. காற்று அப்படின்னாக்கா என்னைக்குமே காற்று, எனக்கு என்ன வர முடியாது, மாத்த முடியாது. ஒரு டைம் இந்த அடையாள மொழியில நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது எங்க வேணாலும் நம்ம பைபிள்ல போட்டு அப்ளை பண்ணலாம். எங்கெல்லாம் அடையாள மொழி வருது அங்கெல்லாம் நம்ம போட்டாக்கா கரெக்ட் மீனிங் வந்து. அப்ப முரண்பாடு வேதத்துல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப டீட்டெயில் ஸ்டடி நம்ம பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு மெத்தட் தான் இந்த அடையாள மொழியில படிக்கிறது. இப்போ ஸ்திரீ சூரியனை போட்டிருந்தாருன்னா அந்த சூரியன் எதை குறிக்குதுங்கிறது கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன ஆகாது, சூரியன் எடுத்து மாட்ட முடியுமா நம்ம கேட்க மாட்டோம். அப்ப சூரியன் பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சு, நட்சத்திரங்கள் என்ன குறிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம், அப்புறம் அந்த ஸ்திரீ யார குறிக்குது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம், எந்த குழப்பமே வராது. அப்ப அடையாள மொழியில படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தடு. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம அதையா ஹேண்டில் பண்ணணும். இந்த அடையாள மொழியில தான் கர்த்தருடைய ஊமை கூட வருது. நிறைய பூமிகள்ல ஆறு அவர் வந்து கெட்ட குமாரன் நல்ல சமாரியன் இப்படி எல்லாம் சொல்லிட்டுக்கிறார். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது அடையாள மொழியில நம்ம புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சிம்பிள், தேவனுடைய வசனங்களை படிக்கிறது. சோ செகண்ட் மெத்தட் இஸ் ஸ்டடி ஆஃப் சிம்பாலிக் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. மூணாவது நம்ம பாயிண்ட் நம்ம போலாம். அது என்னன்னா காலங்களை கருத்தில் கொண்டு படிக்கும் ஸ்டடி பை டைம் ஃப்ரேம். ஒரு வசனம் படிச்சுட்டாக்கா இது எந்த காலத்து புரியுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சு படிக்கணும் இல்லைங்களா. இப்போ ஆதியாகமத்துல நோமான இடத்துல தேவன் சொன்னாரு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பேழை கட்டுங்க. அப்ப ஆமா இருக்குது பைபிள்ல பேழை கட்டு இருக்குது. சரி நானும் இன்னைக்கு கட்டுற பேழைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சா எப்படி இருக்கும், அப்ப ரொம்ப ஜனங்கள ரொம்ப வெக்காயிடுவான், ரொம்ப பைத்திய புடிச்சிட்டு இருந்தாரு. உண்மையை கட்டும் போது அப்படிதான் நினைச்சாங்க நோவா. அப்ப இன்னைக்கு நம்மள சுத்தமாக வந்து ரொம்ப பைத்தியக்காரங்க நினைப்பாங்க. அதே மாதிரி அவர் ஆசிரியர்கள் கூட திட்டம் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு, ஆடு மாடலா பலி செலுத்திட்டு சொன்னாரு. அதனால நாங்களே என்ன பண்ணோம், ஆடு மாடலா பலி செலுத்துறோம், நாங்க ஒரு இது கட்டணும் கட்டிட்டு இருந்தா அது வேலைக்காக. இன்னைக்கு வந்து மிருக பலியெல்லாம் தேவனுக்கு எப்படி அருவறுப்பா இருக்கு, ரொம்ப அருவறுப்பு இருக்கு. எனக்கா அந்த அந்த பலியெல்லாம் யாரை குறிக்குதுன்னா கர்த்தராக இயேசுனுடைய பலிக்கு நிழல் குறிக்குது. அப்ப இயேசு எல்லா பலியும் நிறைவேற்றிட்டு போனதுனால இப்ப நம்ம பலிகளே செலுத்துறது இல்ல. அதனாலதான் நம்ம பாக்குறோம் காலத்தை கருத்தில் கொண்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டா இருக்கு. அப்ப இந்த மனிதனுடைய மூன்று உலகங்கள் நம்ம இந்த சப்ஜெக்ட் இந்த சார்ட் நீங்க பாருங்க, இதுல வந்து காலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல சில சில வருஷங்கள் கூட போட்டு அப்ப தேவனுடைய தெய்வீக திட்டத்துல வசனத்துல சில வருஷங்கள் கூட கண்டுபிடிச்சிருக்கிறோம். 1813, 606, 33, 539, 1799, 1874 அப்புறம் இதெல்லாம் போட்டு நவ் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம் நம்ம. அவ தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இதெல்லாம் என்ன ஓடிட்டு இப்போ. அப்ப காலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்டடி ஆஃப் க்ரோனாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப காலங்கள் பத்தி நம்மளுக்கு தெரியுதுல்ல, நம்ம நினைச்சுக்கலாம் காலங்கள் பத்தி நம்ம படிக்க கூடாது, அது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல மறைப்பொருளா இருக்குது நினைச்சு சுட்டுட்டோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஏமாந்துடும். அதனால அந்த காலங்களை கருத்தில் கொண்டு படிக்கிறது அந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட். அப்ப அந்த முதலாம் உலகம் இது எத்தனை வருஷம், ரெண்டாம் உலகம் இது எத்தனை வருஷம், மூன்றாவது உலகம் எத்தனை வருஷம், அது நம்ம கண்டுபிடிக்கணும். அதுல முதல் உலகத்துல எத்தனை பாருங்க, இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு கோட்டுக்கு ஒரு சந்து தெரியுது. இது வந்து பிளட் ஜலப்பிரளயம், இது எத்தனை வருஷம் ஜலப்பிரளயம் இருந்துச்சு. அப்ப இரண்டாம் உலகம் எங்க ஸ்டார்ட் ஆகுது ஜெல்ல நம்ம பார்க்கணும். இது முதலாம் உலகம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் இருந்த முதல் உலகம் தண்ணி நல்லா அழிஞ்சு போச்சு. ஆனா இப்போ ஒரு ரெண்டாவது உலகம் ஆரம்பம் ஆயிட்டுக்குது, இது இன்னும் முடியல இல்லைங்களா, இது இன்னும் முடியல. இது வந்து இங்க முடியறது காலம் பாருங்க, இங்க வந்து முடியுது. ஆனா நம்ம இங்க என்ன பண்ணா டேட் கொடுக்கல, இந்த டேட் கொஞ்சம் நம்மளுக்கு தெரிய தெரியல, அந்த டேட் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா தேவன் ஒரு ஏற்ற சமயத்தில் அதை வெளிப்படுத்துவார். மற்றபடி நம்ம இந்த காலம் வரைக்கும் உள்ள காலக்கணக்கில் ரொம்ப தெளிவாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இந்த டேட் மட்டும் கொஞ்சம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அப்ப இந்த உலகத்துல நம்ம பாருங்க எங்க இருக்கிறோம், நவ் நம்ம இங்க இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய முடிவு இன்னும் கொஞ்சம் கேப் தான் இருக்கு. அப்ப இந்த காலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்குது. அப்ப இரண்டாம் உலகத்துல செகண்ட் டிஸ்பன்சேஷன் மூன்று பிரிவுகள் இருக்கு. இது வந்து இந்த பகுதி ஆபரகம் போட்டு இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில் நம்ம படிக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஹைலைட் மட்டும் பண்றாங்க. அப்ப இது வந்து என்ன குறிக்குதுன்னா முற்பிதாக்களினுடைய யுகம் குறிக்குது. முற்பிதாக்கள் யுகம்னா ஆபரகம் ஈசாக்கு யாக்கோப் அவர்தான். ஆபரகம் வந்து யாக்கோப் வரைக்கும் தேவன் தொடர்பு கொண்ட ஒரு விதம் அந்த காலம் குறிக்குது. அது எத்தனை வருஷம் அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்க போறோம். அடுத்தபடியா பார்த்தாக்கா யாக்கோபினுடைய 12 குமாரர்கள் வந்தாங்க இஸ்ரேல் தேசம் இல்லைங்களா. இஸ்ரேல் தேசத்துக்கு தேவன் எத்தனை வருஷங்கள் கொடுத்தாரு அது அது வந்து இந்த யூத யுகத்துல நம்ம பாக்குறோம். அதுல இயேசு அந்த காலத்துல வந்தார். அதனால்தான் உலகத்தின் ஜனங்கள் பாருங்க எல்லாம் இருக்கிறாங்க, அதுல இருந்து யாரை மட்டும் பிரிச்சுட்டு இருக்கிறார்தேதான், இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் பிரிச்சுட்டு இருக்கிறார். அப்ப அவங்களுக்கு சில நியாயப்பிரமாணம் கட்டளைகள் எல்லாம் கொடுத்தார். அப்ப இந்த காலங்கள் இன்னொரு காலம் ரொம்ப மத்திய இருக்குது. அப்புறம் இயேசு வந்துட்டு போயிட்டார், அவருடைய சிலுவை மனதுக்கு பின்னாடி. இப்போ இயேசுடைய மனதுக்கு பின்னாடி 2000 வருஷ காலம் இப்ப ஓடிட்டு இந்த காலத்துல என்னதான் நடந்துட்டு இருக்குது, ஒரு ரகசியமான ஒரு திட்டம் இருக்கு. அது நம்ம படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், ரொம்ப நம்ம ஆச்சரியப்படுவோம். அப்ப உண்மையா கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்கு. அதுதான் நேரோவே நம்ம காமிக்கணும், நெருக்கமான வழி கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறது ரொம்ப நெருக்கமான வழி. இந்த காலத்துல சில வசனங்கள் கொடுத்துருக்கிறார், இந்த காலத்துக்கு சில வசனங்கள் இருக்குது, இந்த காலத்துக்கு வசனங்கள் இருக்குது, இந்த காலத்துக்கு கூட வசனங்கள் இருக்குது. அது மாத்திரம் இல்ல, இங்க பாருங்க ஹார்வெஸ்ட் போட்டுக்கு, இந்த காக்க என்ன போட்டுக்கோ ஹார்வெஸ்ட் அறுவடை. அதே போல இங்க கூட என்ன இருக்கு, அறுவடை இருக்கு. அப்ப இந்த அறுவடைக்கு கூட சில காலங்கள்ல தேவன் வச்சிருக்காரு. அப்ப ஒவ்வொரு வசனங்களும் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்ப கரெக்டா நம்ம கண்டுபிடிச்சு காலத்தை கணக்கில் கருத்தில் கொண்டு படிக்கணும். உதாரணமா உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு போறேன், அதை நீங்க படிச்சா நீங்க இது எந்த காலத்துக்கு புரியுதுன்னு நீங்க சொல்லிடுங்க. பாஸ்டா பிரசன்டா பீச்சரா அது மட்டும் சொன்ன போதும், ஜாஸ்தி வேண்டாம். அதுல நீங்க படிங்க யாத்ராகமம் 19:5-6 நம்ம படிக்கும் போது, இஸ்ரேல் ஜனங்கள் பத்தி பேசிட்டு இல்லைங்களா, நீங்கள் என்னுடைய வார்த்தையை நீங்கள் உள்ளபடி கேட்டு நடந்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய சம்பத்தாய். அப்ப இந்த காட்டுல இந்த வசனம் எந்த காலத்துக்கு போடல, நம்ம ஃபியூச்சர் டென்ஸா பாஸ்ட் டென்ஸ் இல்ல, இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டு என்னன்னா நியாயப்பிரமாணம் கட்டளைகள் கொடுத்திருந்தார் இல்லைங்களா. அப்ப வந்து நியாயப்பிரமாணம் கட்டளைகளை கை கொண்டு நடந்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க, இருப்பீங்க. அப்பனா என்ன சொன்னா யூத யுகத்துக்கு பொருந்திர வசனம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு பொருந்திர வசனம் இது இந்த கால பகுதி. நம்ம இன்னொரு வசனம் நம்ம படிக்கலாம், மல்கியா தீர்க்கதரிசியில 3:15-3 தீமை செய்கிறவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்காங்க. இது எந்த காலம், இது பாஸ்டா பிரசண்டா பேசுற இல்ல, இப்போ சொல்றாங்க இப்போதும் அகங்காரிகளே பாக்கியவான்கள் சொல்றாங்க, ரொம்ப அக்கிரமக்காரர்கள் நல்லவங்களா இருக்கிறாங்க ஜனங்களுக்கு உன்னதமான நிலைமையில போய் பண்ணுறாங்க. இதெல்லாம் எந்த காலத்துல, இரண்டாம் யுகம் யாரு கீழ் இருக்குதுன்னா சாத்தானுக்கு கீழே தான் இருக்கு. இந்த முதலாம் உலகமும் இரண்டாம் உலகமும், முதலாம் உலகம் இரண்டாம் உலகம் ரெண்டுமே யாரு கீழ் இருக்குதுன்னா சாத்தானு கீழ் இருக்கு. இந்த ரெண்டு வானம் பூமியும் தான் ஒளிந்து போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த இன்னொரு வசனம் நீங்க படிங்க, வெளிப்படுத்தல் 21:4 ஒரு வசனம் வந்து மரணம் இல்லை, வருத்தம் இல்லை, அலர்ஜி இல்லை, எந்த காலம் குறிக்குது, ஃபியூச்சர் டென்ஸ் குறிக்குது. அப்ப அது என்ன எந்த வருதுன்னா நம்ம பாக்குறோம் மெசியானிக் ஏஜ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 3 உலகத்துல கூட 2 பிரிவுகள் இருக்கு, இதை நீங்க பாருங்க. இது கிறிஸ்துவனுடைய ராஜ்யம், 1000 வருடம் அரசாட்சி எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும் போது யுகா யுகங்கள் குறிக்குது, இதுக்கு வந்து முடிவில்லை, இதுக்கு வந்து முடிவில்லை. இந்த காலத்துல தான் என்ன இருக்குன்னா இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, வளர்தலும் இல்லை, வருத்தம் இல்லை. அதனால தான் நம்ம பாக்குற வசனத்துல அப்போது இருந்தது ஒரு உலகம், அது என்ன ஆயிடுச்சு, ஜலப்பிள்ளைனால அழிஞ்சிருச்சு, அது முடிஞ்சு போச்சு. இப்போது இருக்கிற உலகம் அது என்ன வருது, இப்போது இருக்கிற உலகம் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குது. இனி வரப்போகிற உலகம் எப்படி இருக்குது, நீதி வாசமா இருக்கும், புதிய வானங்களும் புதிய. அப்போ இந்த இப்போது இருக்கிற உலகம் வானத்துல யார் இருக்கிறாங்க, சாத்தானும் அவனை சேர்ந்தா தூதர் இருக்கிறாங்க. பூமியில யார் இருக்கிறாங்க, கண்ணுக்கு தெரியுற மாதிரி அவனுடைய ஆட்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். இப்போ 3வதுல புதிய வானம் புதிய பூமியில, புதிய வானத்துல அப்ப யார் இருக்க போறாங்க, இயேசு கிறிஸ்துவும் சபை நம்ம பாக்குறோம். உண்மையா கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற ஜனங்களுடைய ஆட்சி முறை இருக்கும் அங்க மேல. பூமியில யார் இருப்பாங்க, அப்போ பூமியில கண்ணுக்கு தெரியுற மாதிரி ஆட்சி யார் பண்ண போறாங்க. தேவனுடைய வசனத்தில் நம்ம பார்க்கும் போது நீங்க சங்கீதம் 45:16 ரொம்ப தெளிவா இருக்குது.
உங்களுடைய குமாரத்திற்கு பதிலாக ஒரு குமாரர் இருப்பார்கள், அவருடைய பூமியிலும் பிரபுக்களாக
இருப்பார். அவங்களா உங்களுடைய பிதாக்களுக்கு பதிலாக குமாரர் இருப்பார்கள், என்னது அர்த்தம்? அந்த வசனத்தினுடைய அர்த்தம் நம்ம பார்க்கும் போது உமதுங்கிறது யாரு குறிக்குதுங்க? இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. உங்களுடைய அப்பாங்களுக்கு பதிலாக அந்த அப்பாங்கள் உங்களுக்கு எப்படி இருப்பாங்க? மகன்கள் ஆயிடுவாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பு, அதாவது உயிர்த்தங்கள் கொடுக்கறது யாரு? கர்த்தராகியா இயேசு. நானே நித்திய ஜீவனா இருக்கிறேன் சொன்னார். ஜீவனும் உயிர்த்தங்களுமா இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் இப்ப எங்கிருக்கிறான்? ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு எல்லாம் இப்ப எங்கிருக்கிறான்? புருஷாசிரமே சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எங்க இருக்கிறாங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு? அப்ப நம்ம வசனங்கள் கொஞ்சம் நம்ம பாக்கணும். பரவாயில்ல, நீங்க சொன்னது. ஆனா தேவனுடைய வசனத்துல நம்ம கொஞ்சம் செக் பண்ணோம். தேவனுடைய வசனத்துல உண்மையாங்கிறது தான் கொஞ்சம் நம்ம பாக்கணும். ஒரு வசனம் படிங்க, அப்போஸ்தலர் 2:34 வசனம். முதல்ல வந்து 29 படிங்க, அப்புறம் 34. அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் இருக்குது. அப்ப இன்னும் நிறைய பேர் நம்ம படிக்கணும், இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறது இல்ல. ஆனா முற்பிதாக்கள் நம்ம பார்க்கும் போது இப்ப உயிர் தெரிந்து வந்ததுல யாரு ஃபர்ஸ்ட்? இப்ப பரலோகத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா எத்தனை பேர் பரலோகத்துல இருக்காங்க? நம்ம ஏத்துக்கிட்டு தான் கேட்கணும் இல்லைங்களா? கர்த்தராக ஏத்துக்கிட்டு கேட்டா அவர் ஏத்த கொடுத்துருவார். அப்ப எத்தனை பேர் பரலோகத்துல இருந்தாங்க நான் வரும்போது? ஏன்னா ஆயுத கிறிஸ்துக்கு முன்னாடி தானே இருந்தாங்க எல்லாரும். அப்புறம் ஈசா சிவியா கோபல அப்ப ஏத்துக்கிட்டு வந்தார்ல. அப்ப நீங்க அவங்க எல்லாம் வெயிட் பண்ணீங்களா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாக்கா அவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பா கேன்சர் நம்மளுக்கு கொடுத்துட்டு வர்றாரு. அப்ப நம்ம வசனத்துல பார்த்தா யோவான் 3:13 ஒருத்தருமே சொல்லிட்டாருக்குறாங்க. அப்ப நம்ம இலைப்பாறுதலுக்கு நமக்கு நம்மளுக்கு இலைப்பாறுதல் எங்க வரும்? எப்ப வருது? மூச்சு நிக்கும் போது என்ன கிடைக்குது? அப்ப நம்ம கலரிகள் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க, ரெஸ்ட் இன் பீஸ் போடுறாங்க, RIP போடுறாங்களே இல்லைங்களா? ரெஸ்ட் இன் பீஸ், அதாவது இவர் இலை இவர் வந்து என்ன எப்படிங்கிறாரு? சமாதானத்தோட இலைப்பாறி கொண்டிருக்கிறார். நம்ம பாக்கிறோம் சகோதர சகோதரிகள், தேவனுடைய வசனம் ரொம்ப கிளியர் இருக்குது, ரொம்ப தெளிவு இருக்குது. நம்ம ஏதாவது ஒண்ணு நம்பிட்டு அதுதான் உண்மையை நம்ம நம்பிட்டா நம்ம தப்பாயிடுவோம். ஆனா தேவனுடைய வசனம் காமிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனசு நம்மளுக்கு வரணும். நம்மளுக்குள்ள கொஞ்சம் கலக்கம் வரும். ஆனா என்ன இவ்வளவு நாள் நம்ம நம்பிட்டு இருந்தோம், ஆனா இப்ப வேற மாதிரி இருக்குது, ஒரு கலக்கம் வரும். பரவாயில்ல, அதுக்கு நம்ம பயந்து கூடாது. ஆனா தேவனுடைய வசனத்துக்கு நம்ம கீழ்பட்டிருந்தார். அது மாத்திரம் இல்ல, கர்த்தராக இயேசுனுடைய உபதேசம் ரொம்ப முக்கியம். நமக்கு அவர் தான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவனும் இல்லை. அப்ப எளியா பரலோகத்துக்கு போனதா வசனம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன பிடிக்கும்? அதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயில் ஸ்டடி நம்ம வரக்கூடிய கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஆனா இங்க வந்து நீங்க ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுவீங்க, இவர்கள் எல்லாம் பூமியின் மேல எப்படி இருப்பாங்க? பிரபுக்களாக அவர் வைக்க போறார். அப்ப பூமி மேல, பூமி மேல கர்த்தருடைய ராஜ்யம் வரும்போது, இதே ஊர்ல தான், இதே ஈரோட்ல வருது தேவனுடைய ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யம் வருது, இதே கோயம்புத்தூர்ல வருது, எல்லா ஊர்லயும் வருது, உலகத்துல எங்கெல்லாம் சிட்டிஸ் எங்கெல்லாம் நகரங்கள் எங்கெங்க மூலம் முடிச்சு எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யம் வருது. அப்ப அந்த ராஜ்யம் வரும்போது எல்லா பக்கம் யார் பிரபுக்களா இருக்கிற போறோம்னா, அந்த காலத்துல விசுவாச வீரர்கள் இருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு யுகம் தேவன் பயன்படுத்திட்டார். அதுதான் இங்க வருதுன்னு இங்க இருந்து பாருங்க. நம்ம பார்க்கும்போது முதலாம் உலகத்துல ஒரு சில பேருக்கு தேவன் தேர்ந்தெடுத்தார். முதலாம் உலகத்துல நம்ம பார்க்கும்போது ஆபேல் இல்லைங்களா, ஆபேல் சில விசுவாச வீரர்கள் வந்தாங்க. ஆனா 2 உலகத்துல தான் உற்பிதாக்கள் ஆபிரகாம்ல இருந்து இயேசு வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, அதுக்கு ஒரு வசனம் நீங்க பண்ணீங்க, மத்தேயு 11:13 பாருங்க. இல்ல இல்ல, மத்தேயு 11:12 பன்னெண்டுல இருந்து
பாருங்க.
நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசிகள் யார் வரைக்கும் வர்றாங்க? யோவான் ஸ்நானகன் வரைக்கும் வர. அப்ப இவங்க எல்லாம் ஏற்கனவே தேவன் என்ன பண்ணி வச்சார்னா தகுதி பண்ணி வச்சிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு நீ வந்து உயிர்த்தல் வந்து அவங்களுக்கு நீ டெஸ்ட்லாம் தேவன் கொடுக்க போறது இல்ல. இந்த யுகத்திலேயே என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு எல்லா டெஸ்டும் பண்ணி வச்சு அவங்க ரெடியா மண்ணு கொடுக்கறாங்க. கர்த்தருடைய சத்தம் கேட்கும் போது பிரேத பிடிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தம் கேட்கும் காலம் வரும். அப்ப முதலாவது அங்க வரும். இதுல நம்ம கொஞ்சம் டீடைல் ஸ்டடி நம்ம பண்ணணும். அது பண்ணாம இது இந்த விஷயம் புரியாது. ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வைங்க, வானத்துல மூன்றாம் உலகத்துல கர்த்தருடைய ஆட்சி நடக்கும். பூமியில கண்ணுக்கு தெரியுற மாதிரி யார் இருப்பாங்க? இஸ்ரேலுடைய முற்பிதாக்கள் இருப்பாங்க, விசுவாச வீரர்கள். எபிரேயர் 11 அதிகாரத்துல அந்த லிஸ்ட் கொடுத்துருக்கிறார். அப்ப அவங்க வந்து ராஜ்யத்தில் இருப்பாங்க. அப்ப மோசே, தாவீது, யோசேப்பு இவங்க எல்லாம் பூமியில இருந்து ஆட்சி பண்ணும் போது எப்படி இருக்கும் ஜனங்களுக்கு? எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். என்ன மாதிரி அன்பு காமிக்க போறாங்க அவங்க ஜனங்கள் மேல. இன்னைக்கு எல்லா ஜனங்களும் தீமையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல சௌக்கியமான ஒரு வாழ்க்கை அவங்க ஏற்படுத்தி தரப்போறாங்க. யாருடைய ஆட்சியின் கீழே? கர்த்தருடைய ஆட்சியின் கீழே. அப்ப வானம் அந்த வானம் அந்த பூமி அது ஒளிஞ்சு போறது இல்ல, அது புதிய வானம், அது புதிய பூமி. இப்ப புரிஞ்சுங்க நான் நினைக்கிறேன். அப்ப நம்ம பார்க்கலாம். அதனால்தான் அப்போது போல் நான் மூன்றாவது வானம் வரைக்கும் போயிட்டு வந்தேன்னாக்கா அது என்ன அர்த்தம்? இதுதான் மூன்றாவது வானம். மூன்றாம் உலகம் பத்தி சில தரிசனங்கள் தேவன் காமிச்சாங்க. அப்ப முதல் வானம், இரண்டாம் வானம், மூன்றாவது வானம். உடனே நம்ம வானத்தை பார்த்தாக்கா தெரியாது, மூன்றாம் வானம் தெரியாது. அப்ப மூன்றாம் வானம்ங்கிறது என்னன்னா ராஜ்யம் பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா பார்த்தார். பொய் தேர்தல் எப்படி நடக்கும், நியாய தீர்ப்பு எப்படி நடக்கும், இன்னும் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள், ஜனங்களுக்கு ஆசீர்வாத காலங்கள் எப்படி வரும், மறுரூபம் எப்படி நடக்கும், இதெல்லாம் பத்தி சொன்னார். அப்ப மூன்றாம் உலகம் பத்தி நிறைய தரிசனமே தேவன் காமிச்சாரு நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து இந்த ஒரு மெத்தட்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மெத்தட். அது வந்து என்ன என்ன பார்க்கணும், டைம் ஸ்டடி பை டைம் ஃப்ரேம் இல்லைங்களா, காலத்தை கணக்கில் கொண்டு கருத்தில் கொண்டு படிக்கணும். ஒரு வசனம் பார்த்தா இது எந்த காலத்துக்கு உரியது, முதல்ல பழைய இருந்த காலமா, நிகழ்காலமா, இல்ல வரும் காலமா பார்க்கணும். அது நமக்கு தெரியலன்னா மத்தவங்கிட்ட கண்டிப்பா கேட்கணும், தெரிஞ்சவங்க யாராவது பார்த்து இல்லைன்னாக்கா நம்மளுக்கு மீனிங் கண்டிப்பா தப்பாயிடும், நம்ம தவறா விசுவாசத்துல நம்ம போயிடுவோம். அதனால இப்போ நீங்க பாருங்க, இந்த முற்பிதாக்கள் காலத்துல சொன்ன பழைய ஏற்பாடு வசனங்கள் ஆசீர்வாத காலங்கள் எல்லாம் கொண்டு வந்து இப்ப நம்ம சுவிசேஷம் யுகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு போட்டாக்கா அது புரிஞ்சு வராது. அப்ப ஆபிரகாம் சொன்னாரு, நீ வடக்க கிழக்க தெற்க மேற்க எல்லாம் நட, அத்தனை இடத்தையும் நான் என்ன பண்ற உனக்கு கொடுத்துட்ற, அந்த வசனம் நான் எடுத்துட்டு நானும் நடக்கிறேன், வடக்க தெற்க மேற்க வடக்கல நான் நடக்கிறேன், அந்த இடத்தையே நான் எடுத்துக்கிறேன்னாக்க முடியும் இன்னைக்கு இல்லைங்க ஜனக. ஏன்னா 6 அடி 3 அடி கொடுப்பான், ஆனா இன்னடி கொடுக்க மாட்டான். அவன் நம்ம பாரு என்ன விஷயம்னா இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு எல்லாம் நான் சொத்து கொடுக்கறேன், உனக்கு பங்களா கொடுக்கறேன், கார் கொடுக்கறேன், இன்னும் வந்து உங்களுக்கு வியாதி எல்லாம் பண்ணிடுறேன், சுகப்போக வாழ்க்கை உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு வந்துட்டு இந்த வசனம் இங்க சொல்லப்பட்ட வசனங்களை கொண்டு வந்து கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறவங்களுக்கு போட்டா அது பிரயோஜன போல. கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறவங்க எப்படி நடக்கும் வசனம் பண்ணியோ மத்தைய 16:24 பாத்தீங்களா, யாராவது ஒருவன் என்னை பின்பற்றி வர விருப்பம்
இருந்துச்சுன்னா
என்ன பண்ணும், தன்னைத்தான் வெறுக்கணும். முதல்ல செய்யணும், நான் ஒண்ணுமே இல்ல, நான் வந்து கர்த்தரை பின்பற்றி நடக்கிறேன், என்னுடைய படிப்பு, என்னுடைய சொத்து, என்னுடைய பணம் எல்லாமே வேஸ்ட். நான் நினைக்கணும் முதல்ல யாராவது ஒருவன் என்னை பின்பற்றி வர விருப்பம் இதுதான், போர் கிடையாது, யாரை கட்டாயப்படுத்தி கர்த்தர் கூப்பிடுறது இல்ல. விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ண முதல்ல தன்னைத்தானே வெறுக்கணும், சிலுவை எடுக்கணும், அப்புறம் பின்பற்றணும். இதெல்லாம் 3 ஸ்டேஜ் இருக்கு. அப்ப தன்னைத்தான் வெறுக்கிறது ஒரே நாள் நடக்காது, சிலுவை தூக்கிறது ஒரே நாள் நடக்காது, பின்பற்றுறது ஒரே நாள் நடக்காது. இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்குள்ள வர வைக்கிறது. அப்ப தன்னைத்தான் வெறுக்கதான் சொல்லிட்டு இருக்கிறாரு வழியா, உன்னை என்ன பின்பற்றினா உனக்கு நான் கார் தரேன், உனக்கு நான் பங்களா தரேன்னு எந்த வசனமே சொல்றது. லூக்கா 14:33 ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். அவன் கர்த்தருக்கு யாராவது சீசனா இருக்கணும்னா, நான் கிறிஸ்தவன் நம்ம யாராவது சொல்றதுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணும், தனக்கு உண்டானவர்களையெல்லாம் வெறுத்து விடா விட்டால் அவன் எனக்கு சீசன். நான் இல்ல, நான் வந்து உலகத்தின் பிரகாரம் தான் வாழ்வேன், உலகத்தின் பிரகாரம் தான் யோசனை இருக்கும், உலகத்தின் பிரகாரம் எனக்கு அது வேணும் இது வேணும், குழந்தைகளை நான் அப்படி படிக்க வைக்கணும் இப்படி படிக்க வைக்கணும், அதை சேர்த்துக்கணும் இதை சேர்த்துக்கணும்னாக்கா அவங்க என்ன பண்ண முடியாது. இது கர்த்தர் சாசன பேச்சுங்களா, யார் பேசுறது? கர்த்தர் இயேசு பேசுற பேச்சு, உண்மையான பேச்சு. இதுக்கு விரோதமா நம்ம வேற ஏதாவது ஆட் பண்ணிட்டா அது நம்மளுடைய சொந்த கருத்தா இருக்கும். ஆனா கர்த்தருடைய பேச்சு சொல்றது ரெண்டு வசனத்துல நம்ம பாத்துக்கோம், நிறைய வசனம் இருக்கு. தன்னை கால் வெறுத்து சில்லுகளை எடுத்து அவரை பின்பற்றி, யாராவது ஒருவன் தனக்கு உண்டான எல்லா இன்னொரு வசனம் அது வந்து கலாத்தியர் 5:24 பாத்தீங்களா, கிறிஸ்தவனுடைய என்ன பண்றாங்க, தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார். அப்படியே ஆணி வச்சு அடிச்சுக்கிறான். அவங்கதான் கிறிஸ்தவனுடையவர். சுகபோகி பயங்கர பண ஐஸ்வர்யங்கள் பணக்காரங்கள்லாம் என்ன முடியாது ஏசு கிறிஸ்தவருக்கு. அதாவது ஏசு கிறிஸ்துக்கே கொடுக்காம கத்தருக்கே கொடுக்காம தனக்கே வச்சிருக்கு. அவங்க என்ன பண்ண முடியாது, கிறிஸ்தவனுடையவர்களே இல்ல. இந்த சுவிசேஷம் யாரும் சொல்றது இல்ல. இன்னைக்கு வந்து ஜனங்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா உண்மையான கிறிஸ்துவனுடைய உபதேசம் எப்படி இருக்கு, கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் நெருக்கமான வழிக்கான ஒரு புத்தர் இல்ல வந்து ஒரு ஒரு காந்திஜி அவங்கள வந்து பின்பற்றலாம். ஆனா இது கர்த்தராக இயேசுவை பின்பற்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால்தான் நெருக்கமான வட்டி சொல்லிட்டீங்க. முதல்ல நம்மளை வெறுக்கணும், நம்ம ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கணும். நம்ம வந்து எல்லாமே கர்த்தருடைய ஒரு சரீரமே நம்மளுக்கு நினைக்கணும். அந்த ஒரு மனப்பான்மைக்கு நம்ம வரணும். அவங்க தான் கிறிஸ்தவர்கள் பாரு. அப்ப இந்த வசந்த அதிகார இந்த யுகங்கள்ல இருக்கிற வசந்தத்தை நம்மளுக்கு பயன்படுத்தினா என்னது அது பயன்படுது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இன்னும் அவருடைய சீசன்ல ரொம்ப ரத்த சக்தியில மறுத்திருக்கிறாங்க. இன்னும் அவரை பின்பற்றி நடந்தவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. யாருக்காக, கர்த்தர் இயேசுக்காகவும் அவருடைய சத்தியத்துக்காகவும். இன்னைக்கு நம்ம கூட கடைசி காலத்துல தேவன் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நீ கொடுத்துருக்கிறார். கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சூழலை பின்பற்றி நிறைய பொய் போதனை கள்ள போதனைகள் வருது. அதுக்கெல்லாம் நம்ம செடி சாய்க்காம உண்மையான அந்த நெருக்கமான வழியில நம்ம நடந்துட்டாக்கா அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தேவன் வச்சிருக்கிறாரு. அதை பத்தி நம்ம ஒரே ஒரு வசனம் பத்தி நீங்க படிங்க. அது 2 தீமோத்தேயு 2:11
இந்த வார்த்தை
என்ன உண்மை உள்ளது. இது ரொம்ப உண்மையான வார்த்தை. நீங்க நம்பலாம், தைரியம் நம்பலாம், நீங்க விசுவாசிக்கலாம். என்ன வார்த்தை அது படிங்க.
நாம் அவரிடம் கூட பொறுப்போமானால்
அவரோட கூட மறைக்கணும். அப்ப அவரோட கூட விழித்தம் இருப்போம். அப்புறம் அவரோட கூட பாடுகளை இந்த வார்த்தை உண்மை உள்ளது. அவரோட கூட நீங்கள் பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகை செய்வீர்கள். அப்ப நீங்க இந்த வசந்த வேற மாதிரி படிச்சு பாருங்க. அவரோட கூட பாடுபட விட்டால் அதுதானே உண்மை. அப்ப நம்ம சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டாக்கா கர்த்தருடைய சர்வத்துக்கு அவர் என்ன பண்றதில்ல, நம்மளுக்கு அங்கீகரிப்பு தர்றதில்ல. அப்ப கர்த்தர் நிமித்தம் பாடு பண்ணும், நம்மளுக்கு ஜீவன் கொடுக்கணும், நம்ம தியாகம் கொடுக்கணுங்கிறது கர்த்தருடைய உபதேசம். அது தவறுத்தோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப அந்த காலத்தை கருத்தில் கொண்டு படித்தல் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 4வது முறை நம்ம போறோம். இன்னொரு 10 மினிட்ஸ்ல முடிக்கிறேன். அது என்ன வருதுனாக்கா, வசனத்தினுடைய ஒரு கருப்பொருளை நல்லா தெரிஞ்சுட்டு படிக்கிறேன் இல்லைங்களா. இப்ப நம்ம படிச்சா தன்னைத்தான் எடுத்து சிலுவையை எடுத்து பின்பற்றின ஒரு வசனம் படிச்சா தன்னைத்தான் வெறுத்துனா பத்தினா சிலுவை எடுத்து போறதுனா அப்புறம் பின்பற்றதுனா ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். அப்போது பவுல் சொல்றாரு, கர்த்தராக இயேசுவை பின்பற்றி நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன். பிலிப்பியர் 3:11 அவருக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இருக்கிற அப்போஸ்தலர்கள் அவர் தான் கொஞ்சம் வசிக்காரு. அவர் என்ன பண்ணிடுகிறாரு, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்ப இன்னைக்கு வந்து நம்ம கிறிஸ்தவ பின்பற்றி நடக்கும்போது நம்ம அப்படி செய்யறோமா, எல்லா காரியங்களும் குப்பை நினைக்கிறோமா, உலகத்தின் காரியங்கள் தூசி நம்ம நினைக்கிறோமா, இல்ல அல்லது வந்து உலகத்தின் ஜனங்கள் எப்படி ஆசைப்படுறாங்க அதே மாதிரி நம்ம ஆசைப்படுறோமா பாக்கணும். அப்ப இந்த வசனத்தினுடைய கருப்பொருள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுல இன்னொரு வசனம் நீங்க படிங்க, 1 தீமோத்தேயு 4:10. இதுல ஒரு வசனத்தினுடைய கருப்பொருள் மெத்தட்,
விசுவாசிகளுக்கும்
என்ன போடுதுன்னா யாருக்கெல்லாம் ரசிப்பிருந்த வசனத்தின் படி பார்த்தாக்கா எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசி வைத்தார். அப்ப ரெண்டு பேர் பத்தி என்ன சொல்லிட்டேன். அப்ப வசனத்தினுடைய கருப்பொருள் கண்டுபிடிக்கலன்னா இந்த விஷயம் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எல்லா மனுஷரும் அப்புறம் விசேஷமாக விசுவாசிகள் அவங்களுக்கு ரட்சகராக்குறாரு யார் தேவன். அப்ப எல்லா மனுஷருக்கும் ரட்சகர், அதே போல விசுவாசிகளுக்கும் ரட்சகர். அப்போ நமக்கு நல்ல என்ன புரியுதுன்னா ரெண்டு விதமான ரட்சிப்பு இருக்குது. ஒன்னு எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ரட்சிப்பு, இன்னொரு ரட்சிப்பு விசுவாசிகளுக்கு விசுவாச வீட்டாருக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு ரட்சிப்பு இருக்குது. இதை பத்தி நம்ம பார்க்கும் போது விசேஷ விசுவாச வீட்டார்னா யாருக்கும் சும்மா இயேசு மேல விசுவாசம் வைக்கிறவங்க இல்ல, பின்பற்றி நடக்கிறவங்க இந்த உலகத்துல கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பு இருக்குது. பெரிதான ரட்சிப்பு என்ன தெரியுங்களா, ஆயிரமான அரசாட்சியில கர்த்தராக இயேசு கூட ஆட்சி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அது. ரட்சிப்பு இன்னொரு வகையில் நம்ம சொன்னா உயிர்த்தெழுதல், ரெண்டு விதமான உயிர்த்தெழுதல் இருக்கு, அதாவது மொத்தமா நாலு விதம் நம்ம பார்க்கணும், அது லேட்டஸ்ட் சொல்லி இருக்குது. ஆனா இன்னைக்கு வந்து ரெண்டு உயிர்த்தெழுதல் மட்டும் முக்கியமான ரட்சிப்பு. அப்போ விசுவாச வீட்டாருக்கு ஒரு ரட்சிப்பு இருக்குது, எல்லா மனுஷருக்கும் ஒரு ரட்சிப்பு. இதை பத்தி ரெண்டு வசனம் நீங்க படிங்க, அது வந்து எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு கிறிஸ்துவை பின்பற்றினா என்ன கிடைக்குது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு கிடைக்குது. அது என்ன பெரிதான ரட்சிப்பு, வெளிப்படுத்தல் 26
முதலாம்
உயிர்த்தெழுதல் முதலாவது முதலாவது உயிர்த்தெழுதல் இவங்களுக்கு இருக்குது யாருக்கு படிங்க.
இவர்கள் இரண்டாம் அதிகாரம்
இல்லை, இதுதான் பெரிதான ரட்சி, அவரோட கூட ஆயிரம் வருஷம் அரசாட்சி, அது பிரதான ரட்சிப்பு, பெரிதான ரசிப்பு, முதலாவது உயிர்த்தெழுதல். ஆனா உலகத்தின் ஜனங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் தேவன், இன்னைக்கு நம்ம ஜென்ரலா பிரச்சனைகள் எப்படி பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்புறம் வந்து அவங்க யாரையாவது கன்வெர்ட் பண்ணியிருந்தா அவங்க மாத்திரம் எங்க போறாங்க, பரலோகம் போறாங்க, மற்ற எல்லா ஜனங்களும் எங்க போறாங்க, நரகம் போறாங்க, சிம்பிள் முடிஞ்சு. ஆனா உலகத்தில் நம்ம பாக்குறோம் எத்தனை ஜனங்கள் இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அப்ப அவங்களுக்குள்ள ஒரு நல்ல காலம் வர வேண்டாம். அப்ப தேவன் அவ்வளவு மனசுக்கான கடினமானவரா, அந்த ஜனங்களுக்கு எல்லாம் வாய்ப்பை தரமாட்டாங்க. நம்மளுடைய மனுஷங்களுக்கே வந்து அந்த மாதிரி இருக்க குணம் இருக்கும் போது மகா பரிசுத்தமான தேவனுக்கு இருக்கம் இருக்கா. வசனம் படிங்க, அப்போஸ்தலர் 24:11 யாருக்கெல்லாம் உயிர் தந்திருக்குது, நீதிமான்களுக்கு உயிர் தந்திருக்குது, அப்புறம் அநீதிமான்களுக்கு உயிர் தந்திருக்குது. இதுதான் வந்து எல்லா மனுஷரும் ரசித்து பரவும். அப்ப நீதிமன்றங்களுக்கு இருக்குது, அநீதிமன்றங்களுக்கு முயற்சிதல் இருக்குது, எல்லாத்துக்கும் தேவன் வாய்ப்பு தர போறார். அன்பின் தேவன் அவர் வந்து எல்லா ஒரு மனுஷங்களுடைய மனசு கஷ்டப்படுங்க, ஒரு கடினமான மனசு நம்மளுக்கு சுயநலத்திலேயே பழகிட்டு நம்ம மட்டும் நடந்த போதும் எவன் எப்படி போனா ஏன் இல்லைங்களா, பகுதி சேர என்ன நடந்துட்டு போற நமக்கு கவலை இல்லை, அதுதான் நம்மளுடைய மனசு. ஆனா தேவனுடைய மனசு அப்படி இல்ல, எல்லா மனுஷனும் ரசிக்க போறோம், எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு தர போறார் சொல்றது. அப்ப கர்த்தருடைய அந்த இரண்டாம் வருகையில உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் உயிர்த்தெழுதல் வரப்போது எல்லாத்துக்கும் தேவன் ரட்சிப்பு கொடுக்க போறார். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நம்மளுடைய சகோதரர்கள் அவங்க எல்லாம் எத்தனை பேர் மென்டலி ரிட்டையர்டா இருக்கிறாங்க, பைத்தியம் புடிச்சிருக்காங்க, விசாசங்கள் புடிச்சிருக்காங்க. இன்னும் நம்ம பார்க்கும் போது ஒரு 30 ரூபா கூலி 20 ரூபா கூலிக்கு போறாங்க, அப்புறம் வந்து ரோட்ல படுத்துருக்காங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் தேவன் வாய்ப்பு தர மாட்டாரா, வேண்டாம் அவங்களுக்கு எல்லாம், அவங்க அப்படியே நடக்கிறதுக்கு போயிடணும், இங்கே நடக்கும், அதுக்கப்புறம் அங்கே நடக்கும், நம்மளுக்கு இங்கேயும் சுகபோகம், அப்புறம் பல்லவத்திலயும் சுகபோகம். இதுதான் தேவனுடைய திட்டம், அவ்வளவு குறுகிய மனசு இருக்குதா. நம்ம வசனத்தினுடைய ஒரு கருப்பொருளை கண்டுபிடிச்சு படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முறை இருக்குது. அடுத்த லாஸ்ட் மெத்தட் என்னன்னா, ஸ்டடி பை டைப் அண்ட் ஆன்டி டைப், நிழலும் பொருளும் கண்டுபிடிச்சு படிக்கிறது. நிழலும் பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல என்னெல்லாம் வசனங்கள் என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் நடந்துச்சு அதெல்லாம் இந்த காலத்துக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு எச்சரிப்பா இருக்குது அல்லது ஒரு போதனையா இருக்கு. ரோமர் 15:4
தேவ வசனத்தினால் உண்டாகும் பொருளாலும் ஆதரவினாலும் நாம் நம்பிக்கொள்வதாக இருக்கக்கூடியது.
முன்பு எழுதப்பட்ட எல்லா காரியங்களும் எப்படி இருக்குது, நம்மளுக்கு உபசனியா இருக்கு, நிறைய வசனம் இருக்கு. 1 Corinthians 10:11 அப்புறம் Colossians 2:16 இதெல்லாம் வந்து 15:16-17 இந்த வசனங்கள் தான் கோட் பண்ணு. அப்போ பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் நடந்துச்சு அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிழலா இருக்கு. ஒரு உதாரணம், சின்ன உதாரணம் நான் சொல்றேன். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எழுத்து தேசத்துல அடிமைகளா இருந்தாங்க. அப்ப கடைசி ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க, நீசான் மாதம் 14 இல்லைங்களா, அப்ப அன்னைக்கு என்ன ஆச்சுனாக்கா இரு அந்த சாயங்காலத்துல அவங்க என்ன பண்ணோம், ஒரு ஆட்டுக்குட்டியா அடிக்கணும், பத்தாம் தேதியா அந்த ஆட்டுக்குட்டி கண்டுபிடிச்சு வைக்கணும். அதாவது ஒரு வயதும் அது ஆணா இருக்கணும், வெள்ளாடி இல்லைன்னா செம்மறியாடு இருக்கலாம், அது எப்படி இருக்கக்கூடாது, எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது. அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் சாப்பிட முடியும் கணக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும், அந்த வயசு ஜாஸ்தியில எடுக்கக்கூடாது. அப்ப அந்த 14ஆம் தேதி சாயங்காலத்துல அவங்க என்ன பண்ணும், அந்த அந்த ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து என்ன பூசணும், நிலைக்கால்களை பூசணும், அந்த கறிய என்ன பண்ணும், தண்ணியில போட்டு வேக வைக்கக்கூடாது, நெருப்புல அப்படியே சுட்டு சாப்பிடணும். அப்புறம் வந்து அதை எப்படி சாப்பிடணும், கசப்பான ஈரையோடம் புளிப்பில்லாத அப்பத்தோடு சாப்பிடணும், கையில என்ன வைக்கணும், தடி வைக்கணும், காலில் செருப்பு போட்டு ரெடியா அப்படி கமாண்ட் வந்தா உடனே கிளம்பணும். அந்த மாதிரி ஒரு நிழல் அந்த கம்பி. அப்ப எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி இஸ்ரேல் ஜனங்கள் வர்றதுக்கு தேவன் அருமையான ஒரு கட்டளை கொடுத்திருந்தான். அப்ப அது எதுக்கு நிழல், அப்ப அந்த எகிப்தி என்ன குறிக்குது, நிழலும் பொருளும் பார்க்கணும். அப்ப நிழல்ல எகிப்துனாக்கா பொருள் என்ன வருதுன்னா அது உலகத்தை குறிக்கும். அப்ப உலகத்திலிருந்து என்ன பண்ணும் ஜனங்க, முதல்ல இயேசு மேல விசுவாசம் வச்சு வெளியில வரணும், இயேசு மேல விசுவாசம் வச்சு வெளியில அந்த ரத்தமே எடுத்து நம்ம என்ன பண்ணும், நம்மளுடைய இதயத்துல அப்படின்னாக்கா ஏசு மேல விசுவாசம் நம்மளுக்கு வைக்கணும். அந்த ஒரு வயதும் பழுதற்ற அந்த ஆட்டுக்குட்டி யாரு படிக்கிறோம், நீங்க படிங்க, ஒண்ணு படிங்க, 5-7 நல்லா படிக்கணும். அந்த காலத்துல பஸ்கா பண்டிகை அதுக்குதான் நம்ம சொன்னேன், அதுல அடிக்கப்பட அந்த ஆடு அந்த பண்டிகைக்கு பேர் தான் பாஸ் ஓவர் பஸ்கா. அப்ப இப்ப நம்மளுக்கு அந்த நிழல் பொருள் யாரு வருது, நம்முடைய கர்த்தராகிய பஸ்கா ஆராகிய கிறிஸ்து வெளியிடப்பட்டிருக்கிறார். அப்ப நிழலும் பொருள் சரி பாருங்க எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங், இது ரொம்ப சிம்பிள் நான் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். சாயங்கால வேலையில என்ன குறிக்குது, சாயங்காலத்துக்காக மறுத்து சாப்பிடுவேன் அது என்ன குறிக்குதுன்னா, இது 6000 வருஷ கால பகுதியில நம்ம பார்க்கும்போது முக்கியமா இந்த சுவிசேஷம் யுகம் 2002 உலகத்துல இந்த சுவிசேஷம் யுகம் இருக்குது இல்லைங்களா, இதுல வந்து கர்த்தராக இயேசுனுடைய ரத்தம் உள்ள வச்சு அவரை அப்படியே பின்பற்றி நடக்கிற ஜனங்களுக்கு. அப்படி இந்த இது வந்து சாயங்காலம், அடுத்தது வந்து அவங்க காலையில குள்ள என்ன பண்ணிடுறோம், எழுத்து விட்டு வெளியில போயிடும். அப்ப உலகத்தை விட்டு வெளியில வருது நம்ம பார்க்கும்போது, இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் உலகத்தின் ஜனங்கள் கர்த்தராக இயேசுவை பின்பற்றி வர ஜனங்கள் உலகத்திலிருந்து என்ன பண்றாங்க, வெளியில வராங்க. அது மாத்திரமில்ல உலகத்தின் ஜனங்களுக்கு கூட இந்த உலகத்திலிருந்து என்ன இருக்கு, காலை வரும்போது விடியல் வருது, அதாவது வெளிச்சம் வருது, 1000 மணி நேரத்தாச்சு அந்த விடியல் காலையை குடியுது. அப்ப நம்ம பாக்குறோம் உலகத்தின் ஜனங்கள், அது மாத்திரமில்ல இன்னும் அந்த நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்றதுனா நிறைய நிகழ்வுகள் வரு, நம்ம ரொம்ப டீட்டெயில் நினைக்கிறேன், இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் கொலை ஏற்பாடு நடந்துச்சு. இப்ப கிதியோன் போய் அந்த ஒரு சண்டைக்கு போனார் எரிகோ பட்டணம் மேல, அப்ப அதெல்லாம் ஒரு நிலை இருக்குது இயேசுக்கு. அப்புறம் யோசேப்புடைய காரியங்கள் இருக்குது, சிம்சானுடைய காரியங்கள் இருக்குது, இது எல்லாம் வந்து ஒரு நிழல், நிறைய பெரிய பெரிய சப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதனால நிழலும் பொருளும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதனால சகோதர சூழலில் இன்னைக்கு வந்து நம்ம 5 முறைகள் நம்ம பார்த்தோம், 5 முறைகள்ல அந்த தலைப்புல ஒண்ணு வந்து ஒரு தலைப்பின் கீழே படிக்கிறது டாபிக் ஸ்டடி, ரெண்டாவது படிக்கும்போது அடையாள மொழியில படிக்கிறது, மூணாவது நம்ம பார்க்கும்போது காலத்தை கருத்தில் கொண்டு படிக்கணும், எந்த காலம் எந்த வசனம் படிக்கணும். அப்புறம் 4வது வந்து ஒரு வசனத்தினுடைய கருப்பொருளை கண்டுபிடிச்சு படிக்கணும். 5வது வந்து நிழலும் பொருள். இன்னொரு முறை கூட்டிட்டு அது எதுல வருதுன்னா செகண்ட் மெத்தட்ல ஆட் பண்ணிடலாம். நிறைய தீர்க்க தரிசனங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த தீர்க்க தரிசனம் பத்தி புரிஞ்சுக்கணும்னா அது அடையாள மொழியில கொஞ்சம் நம்ம படிக்கணும். அதனால நம்ம ஒரு விஷயங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஒரு மெத்தட் பயன்படுத்தலாம், அல்லது சில இடங்கள்ல 2 மெத்தட் தேவைப்படும், சில இடங்கள்ல 3 மெத்தட் கூட தேவைப்படும், சில இடங்கள்ல 4 மெத்தட் பயன்படும், சில இடங்கள்ல 5 மெத்தட் கூட நம்ம பயன்படுத்த வேண்டியது வரும். அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணா உங்களுக்கு இதுக்கு மேல நீங்க வசனம் படிக்கும்போது இந்த பாயிண்ட் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணுவீங்க, கண்டிப்பா நீங்க அதை படிப்பீங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதனால இந்த ஒரு வகையில தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார், அதுக்காக அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்திக் கொண்டு பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் தேவன் தானே ஆசீர்வதி போறாங்க.
அந்த வேதத்தை முறையாக கற்றுக்கொள்வது எப்படி என்பதை குறித்து எல்லாம் நல்லா கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பாகம் கூட அவர் எடுத்த பகுதியில அந்த முறையாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரே ஒரு விஷயத்தை உதாரணமா எடுத்துட்டு
இதைய அவர் சொன்ன அந்த முறையில எப்படி கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறத ஒரு ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் பார்க்கலாம். நீங்க எவ்வளவு நேரம் உட்கார முடியும்? விசேஷமா பாருங்க, புதுசா சவரில் வந்திருக்கீங்க, ஏற்கனவே உங்களுக்கு லேட் ஆயிருக்கும் இல்லையா? உங்களால் எவ்வளவு நேரம் உட்கார முடியும்னு சொன்னீங்கன்னா அவ்வளவு நேரம் எடுக்கலாம். சரியா? சரி. இப்ப முதல் முதல்ல நம்முடைய சகோதரர் வந்து தன்னுடைய அந்த உரையை ஆரம்பிக்கும் போது முக்கியமான ஒரு விஷயத்தை குறிச்சு ஆரம்பிச்சார். ஞாபகம் இருக்குங்களா நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் என்னன்னு என்ன பண்ணி ஆகணும், செக் பண்ணி ஆகணும். இப்ப நமக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, அதையும் சொல்லிட்டார். உலகத்துல 750 வகையான டினாமினேஷன், அதாவது பல விதமான சபைகள் இருக்கு. எல்லாருமே இப்படித்தான் இருக்காங்க, பைபிள் தான் வச்சிருக்காங்க. ஆனா வந்து சத்தியம் அப்படிங்கறது என்னங்கறது பத்தி சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நாமளும் ஒரு முறையை சொல்லிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இதுதான் கரெக்ட் அப்படின்னு உடனடியே எடுத்துக்க வேண்டியது இல்ல. ஆனா நீங்க என்ன பண்ணலாம், இப்ப இவ்வளவு நேரம் கேட்ட விஷயங்களை வீட்டுல போய் உட்காந்து கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க, என்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம பைபிள் படிச்சா நமக்கு விளங்குமா? கட்டாயமா விளங்கிறது, அதுல சந்தேகம் இல்ல. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அநேக சந்தர்ப்பங்கள்ல நம்ம வந்து அதிகமா படிக்கக்கூடிய விஷயம் வந்து நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துடைய வசனங்கள் தான் இல்லையா? அது வந்து புதிய ஏற்பாட்டுல அதிகமா இருக்கு. அப்போ புதிய ஏற்பாட்டுல வந்து நம்முடைய ரட்சகர் பேசின வார்த்தைகளுடைய ஸ்டைல் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்றாரு இல்லையா? உண்மைகளா பேசும்போது ஒரு மாதிரி சொல்றது, அப்புறம் சில விஷயங்கள் நேரடியான போதனைகள் பேசும்போது ஒரு மாதிரி சொல்றது, அப்புறம் சில இந்த சதிசெயர்கள் பரிசெயர்கள் எல்லாம் இவரை வந்து குற்றஞ்சாட்டும் போது அவர்களுக்கு பதில் சொல்றது ஒரு மாதிரி. ஒரு இடத்துல அவர் பதிலே சொல்லாம இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து பேசினா ஒரு பாடம், அவர் நடந்தால் ஒரு பாடம், அவர் பேசாம இருந்தாருனாலே ஒரு பாடம் தான். இது என்னது, பேசாம இருந்தா என்ன பாடம் ஆகும் சொல்லுங்க பாருங்க? ஏதாவது பேசினாதான் ஏதாவது விளங்கும், பேசாம இருந்தா ஏதாவது விளங்குமா? விளங்குமா? விளங்காது. ஆனா அவர் பேசாம இருந்தா ஒரு பாடம் விளங்குமா? இப்ப ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கலன்னு வச்சுங்க, இந்த உலக ஜனங்களுக்கு எல்லாம் விடுவு காலம் வருமா வராதா? வருமா வராதா? வராது. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அவர் வந்து தன்னுடைய ஜீவனை இந்த ஜனங்களுக்காக கொடுக்கலன்னா இந்த உலக ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பே கிடையாது, அதுல சந்தேகமே இல்லை இல்லையா? சரி. இப்ப பாருங்க, அவர் வந்து அந்த 3 ஆண்டுகள் ஒர்க் பண்ணார், தன்னுடைய சீசர்களோட நிறைய வேலைகள் எல்லாம் செய்துட்டு வந்தார். அப்ப என்னாச்சு, இவர் பேர் செய்ததெல்லாம் நல்லதுதான், அற்புதங்கள் செஞ்சாரு, அவர்களுக்கு நல்ல போதனைகள் போச்சாரு, எல்லாமே நல்லதுதான். யாருக்காவது கெடுதல் செஞ்சாரா? ஆனா அவரை குற்றம் சாட்டினாங்க. இவர் கவர்மெண்ட்டுக்கு விரோதமா சொல்றாரு, ஆக்சுவலா கவர்மெண்ட்டுக்கு விரோதமா சொல்லல. ஒரு இடத்துல வந்து இவர் குற்றம் சாட்டு சொல்றாங்க, டாக்ஸ் கட்டலாமா கேட்ட மாதிரி என்ன சொன்னார், கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய டாக்ஸ் என்ன ஒண்ணு குரு, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸ் ஒரு, ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும். இது எல்லாம் நல்லா நோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் கூடிய பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம். அப்படி நோட் பண்ணவர்ல பிரதானமானவர் யார் தெரியுங்களா? கடைசியா இவருக்கு தண்டனையை வந்து பிக்ஸ் பண்ணார் பாரு, பிலாட். அவர் வந்து ரோமர்களுடைய ஒரு கலிலேயா டிஸ்ட்ரிக்டினுடைய ஒரு பெரிய கவர்னரா இருக்காரு. கடைசியாக அவர் வந்து இரவு அரெஸ்ட் பண்ணி அந்த அண்ணா காய்பா அரண்மனைகளுக்கு எல்லாம் அவர் இழுத்தடிச்சு, ஏறாவது அரண்மனைக்கு இழுத்தடிச்சு, கடைசியாக ரோமர்களுடைய அந்த பிரதிநிதியான அந்த பிலாத்துக்கு முன்னாடி கூட நிக்க வைக்கிறாங்க. பிலாத்து பாத்தீங்கன்னா உண்மையிலுமே இயேசு கிறிஸ்து மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தாங்க. எப்படி பைபிள் இருக்கு, அதுக்கு ஏதாவது இருக்காரு பாத்தீங்கன்னா, டெபினட்டா இருக்கு. எப்படின்னு பாருங்க, இவர் என்ன எழுதி வச்சாரு தெரியுமா பிலாத்து? இவர் யூதருக்கு ராஜா அப்படின்னு எழுதி வச்சிட்டாரு. உடனே பிரதான ஆசாரியின் முன்னாடி சொல்றாரு, யூதருக்கு ராஜான்னு எழுதாதீங்க, இவன் தன்னை யூதருக்கு ராஜான்னு சொல்றான்னு எழுதுங்க. என்ன பிலாத்து அதுக்கு என்ன சொன்னார், நான் அவரும் ஈஸியா சொல்லிருக்க அப்படியா, சரி வாப்பான்னு ஒரு பெயிண்டர் கூப்பிட்டு என்ன பண்ணு பாரு இவர் சொல்ற மாதிரி. ஏன்னா யூதர்களுடைய பிரதிநிதி யாரு? பிரதான ஆசாரியன் தான். இந்த பாருங்க அவர் சொல்ற மாதிரி எழுதுங்க சொல்லிருக்கலாம், ஆனா பிலாத் அப்படி பண்ணல. என்ன பண்ண, நான் எழுதுனது எழுதுனதுதான் அப்படின்ட்டாருன்னா, இயேசு கிறிஸ்துவை இவர் அக்செப்ட் பண்ணிட்டாரா இல்லையா? பண்ணிட்டார். ஏன் அக்செப்ட் பண்ணாருங்கிறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் நிறைய கருத்து சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரை குறிச்ச டெய்லி ரிப்போர்ட் அங்க என்ன ஆயிட்டு இருந்திருக்கு, போயிட்டே இருந்திருக்குது. இவர் வந்து எந்த விதத்துல ஜனங்களுக்கு அவர் வந்து எந்த விதமான குற்றமும் செய்யல, நன்மைதான் செஞ்சாரு, கரெக்டா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பண்றாரு, பேசுறாரு, வரிகட்ட சொல்றாரு. அப்ப இவர் வந்து அரசாங்கத்துக்கோ மக்களுக்கோ எதிரானவர் அல்ல, நல்ல மனுஷன். முடிவு பண்ணிட்டார் பத்தாவதுக்கு அந்த அம்மா வந்தாங்க. யாரு? ஏரோதனுடைய சாரி பிலாத்தனுடைய வைஃப் வந்து சொல்றாங்க, இந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன், தயவு செஞ்சு ஒண்ணு பண்ணாதீங்க. இத்தனையும் மனசுல வச்சுட்டு கேக்குறாரு, உன்னை விடுதலை பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு தெரியுமா? கேட்டாரா இல்லைங்க? அப்படின்னு என்ன அர்த்தம்? இவருக்கு அதிகாரம் இருக்குது. அப்பதான் ஏசு கிறிஸ்து பார்த்து கேட்டார், நீ யூதருக்கு ராஜாவான்னு கேட்டார். அதுக்கு என்ன சொன்னாரு? நீங்க எல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க, அதனால நம்ம வசனையெல்லாம் நம்ம எடுக்க வேண்டியது இல்லை இல்லைங்களா? யூதருக்கு ராஜாவான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார்? ஆமா ராஜாதான். அடுத்தது ஏசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னார். உடனே பிலாத் ஒரு கேள்வி கேட்டார், என்ன கேள்வி கேட்டார்? சத்தியமாவது என்ன? ஏசு கிறிஸ்து வாயை திறந்தாரா? ஏன் எல்லாத்துக்கும் 3 வருஷம் சத்தியம் சொன்னவரு பிலாத்துக்கு என்ன பண்ணிருக்கிறோம்? சொல்லிருக்கணுமா இல்லையா? ஏன் வாயை திறக்கணும் தெரியுமா? அவர் சொல்லுங்க பாத்தீங்களா, நீங்களே சொல்லிட்டீங்க. சத்தியம் அவர் சொல்லியிருந்தாருன்னா பிலாத் என்ன பண்ணிருக்கு? வேணும் மனம் திரும்பி இருக்கலாம். என்ன ரோமன் செயலர் பவுல் கேட்டே மனம் திரும்பினார். அப்ப பிலாத்து மனம் திரும்பி உடனே தண்டனை கேன்சல் பண்ணியிருந்தாருன்னா ஏசு கிறிஸ்துடைய பலி என்ன இருக்கும்? இப்ப சொல்லுங்க, அவர் பேசாம இருந்தது ஒரு பாரம்பரியம். இப்படித்தான் கத்துக்க வேண்டியது இருக்கு பைபிள் இல்லைங்களா? நாம ஒவ்வொரு முறையும் அதாவது இப்ப அந்த வசனத்துல 4வது பாயிண்ட் சொன்னார், ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த வசனத்துடைய கருப்பொருள் என்னங்கறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேணும். இப்ப நம்ம வர்றது வேற ஒரு பாயிண்ட்க்கு வந்துடலாம். இப்போ நாம கிறிஸ்தவர்களாக வந்திருக்கிறோம், நமக்குன்னு ஒரு விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எடுத்துக்கிட்டு அதை எப்படி முறையா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கற்றுக்கொள்ளலாம்ங்கிற ஒரு விஷயத்தை ஒரு 15-20 நிமிஷத்துல நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஏன்னா பிற்பாடு நிறைய சப்ஜெக்ட்ஸ் பிரதர் வந்து இருக்க போறான். அதனால இப்ப நம்ம தேவன் பேர்ல வைக்கக்கூடிய ஒரு விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்க வேணும் அப்படின்னு ஒரு சில கேள்விகளை கேட்டோம்னா, நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்கும் போது சொல்லுவாங்க, கடவுள் வந்து நம்ம நினைச்சதெல்லாம் செய்வாருங்கிறது நம்ம என்ன பண்ணுமா விசுவாசிக்கணும் அப்படிமா? சில பேர் வந்து அவர் வந்து செய்யக்கூடிய காரியத்தை நம்ம விசுவாசிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு நன்மை செய்வார்னு விசுவாசிக்கணும், இந்த மாதிரி நிறைய விசுவாசத்தை குறித்து சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்ற விசுவாசம் என்ன? பாருங்க சொல்றாரு, காணப்படாத விசுவாசம் சொல்லிட்டார். சரி, அவர் சொல்ற பாயிண்ட்ல இருந்து நம்ம சப்ஜெக்ட் கொண்டு வந்துடலாம். வேற ஒரு சமாச்சாரம் சொல்லிட்டு இருந்தேன், பரவாயில்ல. ஏன்னா நம்ம தெரிஞ்ச விஷயத்திலிருந்தே ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாமா? அப்போ வேதத்தை பொறுத்த வரைக்கும் நாம வந்து தேவனிடத்துல வைக்கக்கூடிய விசுவாசம் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கறத முதல்ல பைபிள்ல நமக்கு எடுத்து காட்டினவர் யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல வந்து நாம வந்து நோவாவை சொல்லலாம். ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தகப்பனே அவருக்கு பேர் இருக்கு. இப்ப நோவாவை வந்து எப்படி விசுவாசம் வச்சார் அவரு இல்லைங்களா? நோவா கிட்ட சொல்றாரு, மழையே வரல, ஆனா கட்ட சொல்றாரு, நீ ஒரு பெரிய நீர்மூழ்கி கப்பல் என்ன பண்ணு கட்டு. எத்தனை வருஷம் கட்டினார்? இப்ப கூட சொன்னார், அதுக்கு ரெஃபரன்ஸ் 40 வருஷமா? 1200 120 வருஷம் கட்டுறாரு. சாதாரணமா ஒரு நாள் கட்டுறது, ஒரு மாசம் 2 மாசம் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கே நம்ம சரஞ்சு போயிடும். 120 வருஷம் கட்டுறாரு, கட்டி முடிச்சாச்சு. கேட்டிருப்பாங்க இல்லையா, எல்லாம் தனியா கட்டிருப்பாரு. அவ்வளவு பெரிய நீர்மூழ்கி கப்பல் எத்தனை கூட பேர் சேர்ந்து கட்டிருப்பாங்க? கட்டினவங்களா உள்ள போறாங்களா? இல்ல, நோவா ஃபேமிலி மட்டும்தான். அப்ப அந்த மாதிரி என்னாச்சு, உள்ள போகும்போது கேட்டிருப்பாங்க, எதுக்கு கட்டுறீங்க இந்த மாதிரி ஒரு மழை வரப்போகுது? மழை என்ன 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 சொல்லிருப்பாரு? நீங்களே சொல்லுங்க, மழை என்ன என்ன சொல்லிருப்பாரா? இந்த மாதிரி வானத்திலிருந்து தண்ணி தனியா ஒழுகும் சொல்லிருப்பாரா? ஏன்னா அதுக்கு முன்னாடி மழையை அவங்க பாத்துருக்கவே மாட்டாங்க. ஒருவேளை தேவன் இவருக்கு வெளிப்படுத்தி இருந்தா கூட அவங்க பாத்துருக்க மாட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்னவோ மழை வரப்போகுதுன்னு கட்டா இருப்பாரு. பழைய ஏற்பாட்டுக்கான விசுவாசிகள் நம்ம எல்லாம் இப்படி செய்யுமா? ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த பில்டிங் இடிஞ்சு போயிரும் சொல்லி சொல்லிட்டு இங்க பில்டிங் கட்டுங்கன்னு சொன்னா கட்டுவோமா? நமக்கே நல்லா தெரியும். ஆனா பாருங்க, அந்த மழையே இல்ல கட்டுறாரு. கட்டி முடிச்சாச்சு, உள்ள போறாங்க, ஒரு நாள் ஆச்சு. வெளியில எப்படி இருப்பாங்க? பைத்தியாரம். உள்ள போய் என்ன பண்ணிட்டு என்னவோ மழை வருதாமா. 2வது நாள் ஆச்சு. நோவாவுடைய மனநிலை எப்படி இருக்கு திங்க் பண்ணி பாருங்க. இன்னும் மழை வரல. வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன மாதிரி கேவலம் பேசியிருப்பாங்க. 3வது நாள் ஆச்சு வரல, 4வது நாள் ஆச்சு வரல, 5வது நாள் ஆச்சு வரல, 6வது நாள் ஆச்சு வரல. எப்படி இருந்திருக்கும் அவருடைய மனநிலை? ஆனா தன்னுடைய விசுவாசத்தினுடைய உறுதி அவரு விடல. 7வது நாள் ஆரம்பிச்சது இல்லையா? இப்படித்தான் விசுவாசம் இருந்தது அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல. அதே மாதிரி ஆபிரகாமே நம்ம ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கலாம். ஆபிரகாம் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், அவரு விசுவாசத்தின் தகப்பன். ஏன் விசுவாசத்தின் தகப்பன் சொல்றோம்? ஏன் சொல்றோம்? வார்த்தை கீழ்படிஞ்சார். என்னன்னு கீழ்படிஞ்சார்? புறப்பட்டு போ சொன்னார் இல்லையா. பாருங்க, நீங்க ஆதியாகமம் 12 அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா, வாசி இருக்கிற டைம்ல நீங்க பாத்துங்க, ரெஃபரன்ஸ் பாத்துங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தேவன் கூப்பிடாரு, நீ உன் ஜனத்தை விட்டுட்டு போ. இப்ப திடீர்னு பிறகு ரூம் கிட்ட போய் நீங்க வந்து அந்த பன்னீர்செல்வம் பார்க்க வரைக்கும் போங்க, நீங்க சொல்லி பாருங்க. அவர் என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? எதுக்கு போகணும், ஏன் போகணும், நீங்க சொல்லி நான் போகணுமா கேப்பாருல இல்லையா? ஆனா பாருங்க, ஆபிரகாம் வெளியே வர்றாரு. எங்க போறது? இப்ப பக்கத்துல இருந்து யாராவது வந்து கேக்குறாங்கன்னு சும்மா உதாரணத்துக்கு வச்சுங்க, எங்க போறீங்க தெரியாது. யாரு உங்களை போக சொன்னது தெரியாது. அவர் பேரான தெரியுமா தெரியாது. ஆனா யாரோ போக சொல்லி இருக்கிறாங்க. அவர் பேச்சுன்னா நீங்க போறீங்களா? ஆமா. ஏன் போறீங்க? அவர் நான் ஏதோ ஒரு விதத்துல நேசிக்கிறேன். அவர் சொன்னா நான் கேட்கணும்னு எனக்கு தோணுது. புரியுதுங்களா? புரியுதா? அவர் சொன்னா நான் கேட்கணும்னு எனக்கு தோணுது, நான் போறேன். இது ஒரு விசுவாசம். அடுத்தது பாத்தீங்கன்னா, 100 வரைக்கும் குழந்தை இல்ல, அது நமக்கு தெரியும். பழைய பாட்டு காலத்துல குழந்தை இல்ல, இப்ப குழந்தை இல்லைன்னாலும் எப்படி பாக்குறோம்? பழைய பாட்டு காலத்துல ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் சொன்னாலே அவங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்குங்களா முதல்ல கேட்பாங்க. அதிகமான குழந்தை இருக்கிறவங்களுடைய தகப்பன் பேர் தான் பெரிய மனுஷன் இல்லீங்களா. அப்ப அந்த மாதிரி ஒரு காலத்துல 100 வரைக்கும் ஆபிரகாம் வந்து அங்க ரொம்ப தேவன் கிட்ட ரொம்ப விசுவாசத்தோட இருந்தார். ஆனா அந்த அம்மாவுக்கு பொறுக்கல. எந்த அம்மாவுக்கு? சாராளுக்கு. எப்படியாவது வம்சம் விளங்கும்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா, இது தேவனுடைய சித்தம் தான், அதுல சந்தேகம் இல்ல. தன்னுடைய வேலைக்காரமாக நீ திருமணம் பண்ணிக்கன்னு சொல்லி அங்க காரியங்கள் எல்லாம் செஞ்சாங்க. ஆனா தேவன் அதை அக்செப்ட் பண்றது இல்ல. ஆனா என்ன சொல்லிட்டாரு? 100 வரைக்கும் குழந்தை இல்ல, 100 அப்புறம் குழந்தை இருந்தது, வளர்ந்தது, பெருசாயிடுச்சு. இப்ப தேவன் என்ன கேட்கிறாரு? என்னங்க ஏற்கனவே படிச்சதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறீங்க? இதை பலியிடுறது எங்களுக்கு தெரியாதா? ஆபிரகாம் ஈசாக்கு பலியிட்டது எங்களுக்கு தெரியாதா? திரும்ப நீங்க வந்து சொல்லித்தான் தெரியணுமா அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சுக்கலாம். முக்கியமான விஷயம் இருக்கு அதுல. அப்போ நம்முடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும். ஏன்னா நம்ம என்ன தலைப்புல இப்ப பாக்குறோம்? விசுவாசம். டீட்டெயிலா பார்த்தாதான் அது என்ன விசுவாசம் தேவன் பேர் நம்ம வைக்கணுங்கிறது நமக்கு தெரியுமா. அப்போ அங்க பாத்தீங்கன்னா, 100 கழிச்சு குழந்தை பிறந்து, குழந்தை பெருசாச்சு. நாம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது உண்டு, ஆபிரகாம் வந்து ஈசாக்க பலியிட்ட போது அவருக்கு எத்தனை வயசு? எத்தனை வயசு இருக்குது? சும்மா சொல்லுவா. 110. யாருக்கு? ஈசாக்கு. நான் கேட்டிருக்கேன். 8. சரி, ஒரு சில 16 25. சரி பரவாயில்ல. ஆனா ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுக்க, நீங்க பின்னாடி பாத்துங்க, வயசு நீங்களே கண்டுபிடிங்க. ஆபிரகாம் ஈசாக்கு வந்து அந்த பலிசெடுத்த போகக்கூடிய மரக்கட்டைகளை தானே என்ன பண்ணிட்டு இருக்காரு? சுமந்துட்டு போறாரு. இப்ப என்ன வயசு இருந்தா சுமக்கலாம் பெரிய மரக்கட்டைகளை? வாலிபம் பிராயம். அதாவது ஒரு முழு மனுஷனுக்குரிய நிலைமை இருந்தா தான் என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல அந்த மரக்கட்டைகள் எல்லாம் சுமந்துட்டு போக முடியும். இப்ப போறாங்க. சரி, 30 வச்சுக்கலாம், 25 வச்சுங்க, உங்களுக்கு என்ன இஷ்டமா வச்சுக்கங்க. ஆனா மனுஷன், ஒரு முழு மனுஷனா இருக்கலாம். சரி, இப்ப போறாங்க. ரெண்டு பேரும் போகும்போது கரெக்டா பதில் சொல்லுங்க பிரதர். நீங்க தான் சொல்லணும். நம்ம நசீர் இருக்காரு பிரதர், சொல்லணும். போறது எத்தனை பேரு? எதுக்கு போறாங்க? திரும்பி வர்றது எத்தனை பேரு? 2 தான் வருவாங்க. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? எதுக்கு போறாங்க? ஆமா, என்ன திரும்பி வரவன் சொல்ற? அது கரெக்டா? அது என்னுடைய கேள்வி. என்ன நம்பிக்கை வச்சார்? என்ன நம்பிக்கை? அதுதான் வேற ஒண்ணு இல்ல. வசனத்தை நீங்க அவர் சொன்னது கரெக்டா? அவர் ஏற்கனவே கேட்டிருப்பார் போல தெரியுது, இருந்தாலும் பரவாயில்ல. ஆதியாகமம் 22 5 வசனம் வாசிங்க. என்ன சொல்றாரு? நீங்க கருதை நிறுத்தீங்க, காத்துட்டு நாங்க போய் என்ன பண்றோம்? திரும்பி வர்றோம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆபிரகாம் வந்து கை வாங்கும் போது தேவதூதன் என்ன பண்ணிட்டாரு? வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதனால அவங்க என்ன ஆயிடுவாங்க? திரும்பி வந்துருவாங்க. நாம இன்னைக்கு சொல்றோம், இது ஆபிரகாமுக்கு தெரியுமா? அதான் கேள்வி. ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனா அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, நான் திரும்பி வருவோம் அப்படின்ட்டு போறாரு. இது ஒரு கேள்வி. எப்படி சொல்றாரு இவருக்கு? எப்படி திரும்பி வருவோம்னு சொல்லலாம்? தைரியமா சொல்லலாம் அப்படி. ஏன்னா போய் பலிசெடுத்து போறது தன்னுடைய சொந்த மகனே. பலிசெடுத்து போயிட்டு திரும்பி வரும்போது ஒருத்தர் தான் வரணும், ஆனா திரும்பி வருவோம்னு சொன்னாரு. என்ன ஒரு காரணத்துக்காக இப்படி சொன்னாருங்கிறது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு விரை எங்க இருக்குன்னு அதான் பைபிள் ஏற்கனவே பிரதர் சொல்லியிருப்பார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். கற்பனையின் மேல கற்பனை, பிரமாணத்தின் மேல பிரமாணம் இருக்குது. இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம் இருக்குது. இங்க ஒரு கேள்வி கொஞ்சம் இருக்குது. அடுத்து இதுக்கு பிறகு எங்க கண்டுபிடிக்கணும்னா, பைபிள்ல விசுவாசம்ங்கிற தலைப்புல ஒரு சாப்டர் இருக்கு. எங்க இருக்கு? எப்ரேயர் 11 அதிகாரத்தில் இருக்குது இல்லைங்களா? அந்த 11 அதிகாரத்துல ஏன் திரும்பி வருவோம்னு அங்க ஆபிரகாம் சொன்னாருங்கிறதுக்கு அங்கதான் விளக்கம் இருக்கு. அப்ப எப்படி படிக்கணும் வேதத்தை? அவர் சொன்ன மாதிரி 100 வருஷம் விளங்கிருமா? எப்படி படிக்கணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சொல்றார். மெடிடேட் பண்ணணும், யோசனை பண்ணணும், திங்க் பண்ணணும். ஏன் இப்படி செஞ்சார், ஏன் அப்படி பண்ணார் பாருங்க. எப்ரேயர் 11 அதிகாரத்துல அவங்க சொல்றாரு பாருங்க, 18 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 21 அதிகாரம் 12 வசனத்துல முதல் தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, ஈசாக்கு பத்தி பேசிட்டு இருக்கும்பொழுது நீங்க வேணா குறிச்சு வச்சுங்க, 12 வசனத்துல ஈசாக்கு நேரத்தில் உன் சந்ததி விளங்கும்னு முதலே சொல்லிட்டார். 21 அதிகாரத்துல பலி எப்ப கேட்டது? 22 அதிகாரத்துல விளங்குதுல்ல, முதல 21 அதிகாரத்துல ஈசாக்கு எடுத்து ஒரு சந்ததி விளங்கும்னு சொல்லிட்டாரு. பலி கேட்டது எப்போ? சொன்னதுக்கு பிறகு. இப்ப தேவன் வந்து ஒரு வார்த்தை சொன்னார்னா அவர் எப்படி நம்புறாரு தெரியுங்களா? ஈசாக்கு கிட்டதான் உன் சந்ததி விளங்கும் ஏற்கனவே தேவன் சொல்லிட்டார். அப்போ எப்படி இவன் மூலமா என்ன ஆக போகுது? சந்ததி வரப்போகுது. அதனால நான் என் மகன்